தொடர் விளக்கங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் கடந்த வாரங்களில இட்டு கட்டுதல் என்று சொன்னால் என்ன, பேச்சுக்கு எத்தனை வகை உண்டு, எப்படியெல்லாம் மனிதர்கள் பேசுகிறார்கள், அந்த பேசுகிற நிலையை எதோடு ஒப்பிட முடியும் என்பதை குறித்து குர்ஆனுடைய பார்வையில் பேச்சுக்கள் எத்தனை வகை என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதனுடைய தொடராக ஒருவர் அடுத்தவரை அவரின் மீதான பாலியல் குற்றங்கள் சுமத்தினால் அதற்கு இஸ்லாம் வகுத்து தந்திருக்கிற வழி என்ன, போகிற போக்கில் யாரை குறித்தும் கருத்து சுதந்திரம் என்கிற பெயரில் எது வேண்டுமானாலும் சொல்லுவதற்கு இஸ்லாம் உரிமை வழங்கியிருக்கிறதா, கருத்து சுதந்திரம் என்பதற்கு இஸ்லாம் வகுத்திருக்கிற அந்த வரையறைகள் என்ன என்பதை குறித்தெல்லாம் நாம் கடந்த ஆயத்து நமக்கு சொல்லித் தந்தது. அப்போது சொல்லுகிற போது ஒரு செய்தியை சொன்னோம், இன்றைக்கு பேசக்கூடாது அல்லது பேச வேண்டாம் என்று நினைத்தாலும் நாம் வாழுகிற நம்முடைய சகோதரத்த சமூகமும் நாம் எந்த பூபாகத்தில் எந்த பகுதியில் வாழுகிறோமோ அந்த நாட்டினுடைய கலாச்சாரங்களை சார்ந்து அது சீரெடுகிற போது சீரழிகிற போது அதை பண்படுத்துவதற்கு பக்குவப்படுத்துவதற்கு இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிற வழிகளை குறித்து நம்முடைய சகோதர மார்க்கத்தவர்களுக்கு ஒரு முஸ்லீம் சொல்லுவது செயல்படுத்தி காண்பிப்பது கடமையாகும் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு பரவலாக பேசப்படுகிற இந்த மீட்டூ என்ற அந்த தகவலை குறித்து நாம் போன அதற்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த தந்த விளக்கம் என்ன, இன்றைக்கு 2014 எல்லாம் இன்டர்நெட் என்று வாழுகிற இந்த காலத்திலும் குர்ஆன் எவ்வளவு அழகாக அல்லாஹு தஆலா இந்த மனிதர்களுடைய பண்பாடை குறித்து புரிந்து பேசுகிறான் என்ற ஒரு பதிவை இங்கே செய்தோம். அப்போது சொல்லுகிற போது ஒரு செய்தியை சொன்னேன், இன்றைக்கு பெண்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் மீட்டூ என்கிற அடிப்படையில் எனக்கு நடந்த பாலியல் தொந்தரவுகள் என்ன, என்னை யாரெல்லாம் இப்படி சீண்டினார்கள் என்பதை குறித்து பேசுகிறார்கள். காலங்கள் மாறும், ஒரு நேரம் ஆணும் பேச ஆரம்பிப்பான், அப்படி பேச ஆரம்பித்தால் பல குடும்பங்களுடைய கதைகள் நடுத்தருவுக்கு வந்துவிடும் என்கிற ஒரு செய்தியை இங்கே பகிர்ந்தோம். அது ஒரு வாரம் கூட முடியல, அதுக்குள்ளாட்டி V2 ஆரம்பிச்சுதான், வி ஆல்சோ கெய்னிங் சம்திங் அப்படின்ட்டு நாங்கள் ஆண்கள் எங்களோடு வந்து மிக தரம் தாழ்ந்து நாங்கள் எங்களோடு படுக்கையை பகிர்ந்த பெண்களை பற்றி நாங்கள் இன்றைக்கு பகிரங்கப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிற போது பல்வேறு குடும்பங்களில் மனைவியாக பாட்டியாக ஒரு குழந்தைகளுடைய தாயாக பேரன் பேத்தியாக தன்னுடைய அந்த பாட்டிகளை அந்த பேரன்களும் பேத்திகளும் பார்க்கிற பார்வை எப்படி இருக்கும் என்பது மிக கேவலமான அருவருக்கத்தக்க ஒரு மனித சமுதாயம் இப்படியெல்லாம் யோசிக்குமா சிந்திக்குமா, ஒரு மிருகங்கள் கூட வந்து இது போன்ற காரியங்களை செய்யாது, மிருகங்கள் செய்ய முடியாது இல்லை, அது இயற்கை நியதியை பொறுத்து அமைகிற ஒன்று. அப்ப இதை இப்படி செய்கிறார்களே என்ற அந்த வருத்தம் அன்றைக்கு சொன்னது இன்றைக்கு நிதர்சனமாக நாம் எந்த ஆயத்தை குறித்து எந்த சப்ஜெக்டை குறித்து பெண்ணுரிமையை குறித்தும் ஆணுரிமையை குறித்தும் இஸ்லாம் பேசுகிற உங்களுடைய பெண் குழந்தைகளை கூப்பிட்டு வைத்து நீங்கள் பயிற்று கொடுங்கள் என்று சொல்லுகிற அந்த தகவலிலே இந்த ஆயத்து அதை குறித்து பேசுகிறது. அதை மறுத்துவிட்டு அதை விட்டுவிட்டு பேசுவதற்கு நமக்கு ஒன்றுமில்லை, இது நாம் பேசுகிற செய்தி அல்ல, இந்த ஆயத்து பேசுகிற செய்தி. அப்ப கருத்து சுதந்திரம் என்கிற பெயரில் யாரையும் யாரும் காயப்படுத்தலாம் என்பதை இஸ்லாம் ஒரு காலம் அங்கீகரிக்கவில்லை, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய பார்வையில் அவர்கள் எல்லோரும் சமநீதியில் படைக்கப்பட்டவர்கள், யாருக்கும் எந்த உயர்வும் கிடையாது, யாருக்கும் எந்த தாழ்வும் கிடையாது. குணத்தால் உன்னுடைய செயலால் உன்னுடைய இறைவனை நெருங்குகிற புறத்தில் நீங்கள் எப்படி நடக்கிறீர்களோ, இன்ன அக்ரமக்கும், அல்லாஹ் அழகாக சொல்லுவான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துகாக்கும், உங்களில் யார் எனக்கு அதிகமாக பயப்படுகிறார்களோ என்னை நெருங்குகிறார்களோ அவர்கள்தான் தே ஆர் த ஆனரபிள், அவர்கள்தான் மரியாதைக்குரியவர்கள், என்னிடத்திலே சங்கி உருந்தியவர்கள், என்னிடத்திலே மட்டுமல்ல நான் படைத்த எல்லா படைப்புகளிடத்திலும் சொல்லுவேன் இவர்கள் சங்கைக்குரியவர்கள் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறான். அந்த செய்தியினுடைய அடிப்படையிலே போன வாரத்திலே இந்த கருத்து சுதந்திரங்களை பற்றி சில செய்திகளை நாம் பார்த்தோம். அது மீறப்படுகிற போது அதனால் ஏற்படுகிற விளைவுகள், அது எங்கே கொண்டு போய் இந்த சமூகத்தை நிறுத்தும் என்பதை குறித்தும் சில செய்திகளை நாம் பகிர்ந்து கொண்டோம். அப்புறம் அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய் நாயம் சல்லா அலிஸ்லம் அவருடைய காலத்தில் இது போன்ற நடந்த அந்த செய்திகளையும் சஹாபாக்களுடைய தாபியின்களுடைய காலத்தில் இது போன்ற இந்த இட்டுக்கட்டுதல்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள், அதற்கு பெருமானாரும் சஹாபாக்களும் இந்த குர்ஆனினுடைய வரிவடிவங்களுக்கு நேரடியாக அந்த செயலை செய்து காட்டியதையும் அதற்குரிய தளத்தை ஏற்படுத்தியையும் நாம் பார்த்தோம். வெறுமனே இஸ்லாம் என்பது ஏதோ தத்துவங்களை அடிப்படையாக கொண்டது, குர்ஆன் என்பது மற்ற பிலாசபியை போன்று அப்படி அழகா பேசிட்டு அப்படி போயிட்டாங்க. இங்கிருந்து ரசூல்லாவுடைய காலத்தை பார்த்தா அங்கெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாரும் அஞ்சு வேலையும் தொழுவாங்க, ஜக்காத்து கொடுப்பாங்க, அப்படியே எல்லாரும் அவுளியாக வாழ்ந்துட்டு அப்படிலாம் இல்லை. இந்த ஃபீல்டு ஒர்க், கிரவுண்ட் கிளியாரிட்டி, கீழே போய் பார்க்கிற போது நடந்த எல்லா செய்திகளுமே அந்த செய்திக்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஒவ்வொரு ஆயத்தாக இறங்கி இந்த எல்லா பிரச்சனைகளையுமே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக தங்களுடைய சஹாபாக்களிடத்திலே கண்டார்கள், அதற்குரிய தீர்வை தந்தார்கள், அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத செயல்படுத்தி காட்டினார்கள். இதுதான் முக்கியம். அதனாலதான் இன்றைக்கும் கூட யாரும் அதெல்லாம் சும்மா ஒரு இட்ஸ் நாட் எ தியாரட்டிக்கல், இட் இஸ் ஒன்லி பிலாசபிக்கல் அப்படின்னு சொல்ல முடியாது. இஸ்லாத்தை குறித்து இதெல்லாம் அப்படியே நல்லா அழகா பேசிக்கலாம், கருத்தியல் சார்ந்த செய்திகள் தானே செயல்பாட்டிற்கல்ல, அழகா பேசுறதுக்கு வேண்டாம் ஒத்து வரும்னு யாரும் சொல்ல முடியாது. என்ன பெருமானார் சொன்னார்கள், செய்து காட்டினார்கள். இன்னொரு காரியம், எங்கள் சகாபாக்கள்லாம் அப்படிலாம் இல்லை, விபச்சாரம்லாம் அப்படிலாம் நடக்கவே இல்லை. யாருக்காவது பின்னாடி 1400 வருஷத்துக்கு பின்னாடி இப்படி வருவாங்க, அவங்களுக்கு தான் ரசூலுல்லாஹி சொல்ல நடந்துச்சு. ஒரு சஹாபி வந்து கேட்டாரு, அடிங்கையா கல்லாலன்னாங்க, அடிச்சு அதுக்குரிய நிலைமையை ஏற்படுத்தி வழியை வகுத்து விட்டார்கள். அப்ப அதுல இருந்து அன்னைக்கு சொல்லும்போது சொன்னேன், அப்ப சஹாபாக்கள்லாம் இப்படி தப்பா? அப்படி இல்லை, அல்லாஹ் அதற்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் நமக்கு எழுதி தருகிறார்கள். அல்லாஹ் இந்த சமூகம் கியாமத்து நாள் வரை பாதுகாப்பதற்கு எல்லா வகைகளிலும் சஹாபாக்கள் உயிர்ப்பித்து காட்ட வைத்தான். அதுதான் அதுக்கு பெருமானார் அடுத்த சத்து போட்டாங்க. இவர்களை குறித்து பின்னால் ஒருவர்கள் பேசுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது, அவருடைய கவாவை எல்லாம் முடிச்சுட்டான். அதனால டோன்ட் ஸ்பீக் அபவுட் தேர் ஆனர்ஸ், அன்னைக்கே போட்டு முடிச்சுட்டாங்க. திரும்ப அந்த சஹாபாக்களை குறித்து இவர் அப்படியா இவர் எப்படியா நமக்கு பேசுறது ரைட்ஸே இல்லை, ஹத்து நிறைவேற்றப்பட்டது, அவருடைய தௌபா அங்கீகரிக்கப்பட்டது, முடிஞ்சு போச்சு, அவர் சொர்க்கவாதி அப்படிங்கிற லிஸ்டையும் உலகத்துல வாங்கி கொடுத்துட்டு அந்த சட்டத்தையும் பரிபூரணப்படுத்திட்டு ரெண்டையும் ஒரே டிராக்ல பெருமானார் வாழ்ந்து காண்பித்து போய்விட்டார்கள். அது போன்று அதனுடைய தொடரில் அடுத்ததுல அல்லாஹு சொல்லுகிறான், இல்லல்லதீன தாபு மிம் பஅதி தாலிக் வ அஸ்லஹு ஃபஇன்னல்லாஹ கஃபூரு ரஹீம். யார் ஒருவர் ஒரு பெண்ணின் மீது தவறான ஒரு இட்டுக்கட்டை, ஒரு மஹ்சினான பெண்ணின் மீது, தன்னுடைய கற்பை பாதுகாக்கிற ஒரு பெண்ணின் மீது ஒரு தவறான குற்றச்சாட்டை சொன்னால், லம் யதுபி அர்பஅதி ஷுஹத, அதற்கு பிறகு அவர் 4 சாட்சிகளை தான் சொன்னதற்காக வேண்டி கொண்டு வராவிட்டால், ஃபஜ்லிதூஹும் ஸமானீன ஜல்த, அவருக்கு 80 கசையடி நீங்கள் வழங்குவது கடமை என்று அந்த ஆயத்து சொன்னது. அதோடு அல்ல, வல தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதா, அவர் சொல்லுகிற சாட்சியை அவர் வாழும் காலம் வரையும் எந்த வகைக்கும் அங்கீகரிப்பது கூடாது என்று இஸ்லாம் இந்த ஆயத்து ஒரு வரையறையை கொடுத்து விட்டது. 3வது அல்லாஹ் சொல்றான், உலாயிகஹுமுல் ஃபாஸிகூன், அவர்கள் அல்லாஹ்வினிடத்தில் முழுமையான பாவிகள், முழுமையான பாவி. 3 விதமான கிரேடு, 1வது கிரேடு 80 கசையடி, 2வது கிரேடு ஷஹாதத்தை ஏத்துக்கொள்றதே இல்லை, அவருடைய சாட்சி கல்யாணத்துல வியாபாரத்துல எதுக்குமே ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டா ஹீ இஸ் எ நத்திங், அவருக்கு வந்து அக்செப்டட், ஒரு சொசைட்டில அவருக்குரிய அக்செப்டபிலிட்டி கிடையாது அவருக்கு, நீ ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்ற மாத்திரி. 3வது எல்லாம் சொல்றான், அவன் என்னிடத்தில் பாவி. இந்த 3 செய்தியும் எல்லாம் சொல்லிட்டான். சொல்லிட்டு திரும்ப சொல்றான், இல்லல்லதீன தபு, ஆனால் இந்த இப்படி ஒருவரை இட்டுக்கட்டி ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ அவருடைய பாலியல் சார்ந்து இவர் இப்படியெல்லாம் தவறான தொடர்புடையவர் என்று சொல்லி அதற்குரிய சாட்சிகளை கொண்டு வர முடியாமல் ஆகிவிட்டு 80 கசையடியும் ஒருத்தர் வாங்கின பின்னாடி ஒருத்தர் நினைக்கிறாரு, நான் தௌபா செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் சொல்றாரு, நான் தௌபா செஞ்சிடுறேன், அல்லாட்ட நான் பாவ மன்னிப்பு தேடுறேன். அப்ப அவருடைய தௌபா அக்செப்டபுள், அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்துக் கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளலாம், அவர் தௌபா செஞ்சுக்கலாம். ஆனா இட்டு கெட்டிட்டு சொல்லிட்டு சாட்சியே கொண்டு வர முடியல, அதுக்கு இடையில சொல்றாரு, நான் தெரியாம சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சுங்கிறாருன்னா, இஸ்லாமிய ஹுக்குமத்தாக இருந்தால், இஸ்லாமிய கவர்மெண்டா இருந்தா அவருக்கு 80 கசையடி கொடுத்தே ஆகணும். தௌபா என்ற அந்த பதம், அந்த வார்த்தை சிவில் சட்டங்களில் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒருத்தர் என்ன செய்யறா, தண்ணி குடிச்சிட்டான், சாராயம் குடிச்சு முடிச்சுட்டு சொல்றான், நான் மனரீதி அல்லாட்ட தௌபா செஞ்சிடறேன், அல்லா என்ன மன்னிச்சுக்கான், என்ன விட்டுருங்கண்ணா. அப்ப அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஹத் என்று சொல்லுகிற அந்த தண்டனையை நிறைவு செய்யாமல் விடுவதற்கு காசிக்கு உரிமை கிடையாது. அந்த நீதிபதி இருக்காரு, அவர்கிட்ட கோர்ட்ல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை நிறைவு செய்தே ஆக வேண்டும். அதற்கப்புறம் அவங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்க தௌபா செஞ்சுக்கங்க, உங்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏத்துக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹஜ் என்கிற விஷயத்தில் எதெல்லாம் சிவில் சட்டங்களாக இஸ்லாம் வகுத்திருக்கிறதோ அதுல தௌபாங்கிறது கிடையாது. அப்ப அந்த முதல் செய்தியை இஸ்லாம் சொல்லுகிறது, 80 கசையடிக்கும் தௌபாவிற்கும் சம்பந்தம் கிடையாது. நீ விபச்சாரனாக இருந்து அல்லது உன்னின் மீது இட்டுக்கட்டப்பட்டு நீ அதற்குரிய சாட்சிகளை அந்த இட்டுக்கட்டியவனால் கொண்டு வர முடியாவிட்டால் 80 கசையடி கொடுக்கப்படும். இது ஒரு பார்ட். இரண்டாவது பார்ட் கடைசியில் அல்லாஹ் சொல்றான், உலாய்க ஹுமுல் ஃபாசிகூன், என்னுடைய பட்டியலில் அவர்கள் முழுமையான பாவிகள், முழுமையான பாவி. அப்ப அல்லாஹுவினுடைய விஷயத்துல ஒரு மனுஷர் பாவம் செஞ்சிட்டு அல்லாஹுவினிடத்திலே முறையிட்டு தௌபா செய்தார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த தௌபாவை நான் அங்கீகரித்துக் கொள்ளுவேன், அந்த தௌபாவை நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த தௌபா அப்படிங்கறத குறித்து எழுதும் போது சொல்லுவாங்க, அல்லாஹ் நமக்கு செஞ்ச ஒரு பெரிய மின்னத், அவனுடைய ரஹமத், அவனுடைய கிருபை நமக்கு தௌபா செய்வதற்குரிய உரிமையை தந்தது. தௌபா செய்வதற்குரிய உரிமையை தந்தது. அல்லாஹ் சொல்லிட்டா, நீ பாவம் செஞ்சிட்டியா, உன மன்னிக்கவே மாட்டேன்ட்டான், இல்லன்னா இங்க உள்ள கூண்டுக்குள்ள உட்காந்துட்டு 100 ரூபாய் போட்டு பாவம் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு எவன் பாவத்தையாவது எவனாவது மன்னிக்கிறது இல்ல. படைச்சவன் யாருக்கு பயந்து வாழ வேண்டுமோ அவன் பாவத்தை மன்னிப்பதற்கு அவன் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான்னா யாரும் கருத்தை கேட்க முடியாது. ஒரு தப்சீர்ல அதுக்கு அழகா விளக்கம் சொல்றார், அப்படி ஒரு நிலை வந்திருந்தா பாவம் செஞ்ச மனுஷன் திரும்ப நல்லதின் பக்கம் திரும்பவே மாட்டான். அவன் மனசு ஒரு காலத்துல உறுத்தி திருந்தணும்னு நினைச்சாலும், என்னடா போடா எப்படி நரகத்துல தான் போடுவாங்க, நான் இப்படி இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிடுவான். அதனால நல்லா சொல்றான், நீ எத்தனை காலமானாலும், எத்தனை காலம், ரெண்டே ரெண்டு வரையறைகள் தான் தௌபா அங்கீகரிக்கப்படாததற்கு பெருமானார் சொன்னது, ரெண்டே ரெண்டு. அந்த ரெண்டு அங்கீகாரம் என்ன, மேற்கிலே சூரியன் உதித்து விட்டால் தௌபா கிடையாது, சத்தேபா அப்படின்னா ஒண்ணு உலகம் அழிஞ்சா, மேற்கிலே சூரியன் உதிச்சிருச்சு கியாமத்து வந்துருச்சு நடக்க போகுது, அப்போ ஒருத்தர் சொல்ல யாரெல்லாம் எல்லாம் மன்னிச்சுக்கன்னா, அந்த மன்னிப்பு அங்கீகாரம் இல்லாத மன்னிப்பு. இன்னொரு மன்னிப்பு, அது உலகம் அழிவது, இன்னொன்னு இவன் அழியிறது. இவன் தன்னுடைய கர்கராவினுடைய நேரத்தில் படுத்து கிடக்கான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிர் போயிரும். அப்ப சொல்றாரு, யாரெல்லாம் எல்லாம் மன்னிச்சுக்கன்னா, இந்த மன்னிப்பு அக்செப்டபிள் இல்லாத மன்னிப்பு. இது எல்லாம் சொல்ற, நான் ஏத்துக்க மாட்டேன், காலம் கடந்த எல்லாம் முடிஞ்ச பின்னாடி உள்ள அந்த மன்னிப்பு. ஏன்னா அவர் நேரடியாக அப்போது சொர்க்கத்தையும் பார்ப்பார், நரகத்தையும் பார்ப்பார், ரெண்டும் காட்டப்படும். அந்த நேரத்தில் யாரெல்லாம் மன்னிச்சுக்க சொல்றது, அது உண்மையான மனதார்ந்த மன்னிப்பு அல்ல. பார்க்காத போது இவ்வளவு காலம் அவகாசம் கொடுத்த பின்னால் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான்ல, உங்களுக்கு எத்தனை ஆண்டு காலம் நான் தந்திருந்தேன் வாழ்வாதாரத்திற்கு, அந்த நேரத்தில் கேட்டிருக்கலாம்ல இந்த மன்னிப்பை. அப்ப அந்த மன்னிப்புக்கு ரெண்டு, ஒன்றாவது அவன் அழிவது, இரண்டாவது உலகம் அழிவது. இது ரெண்டையும் தவிர யாரும் யாரையும் பார்த்து உன் தௌபாவல்ல ஏத்துக்க மாட்டான் எந்த பயிலும் சொல்ல முடியாது. யார் சொல்ல முடியாது, அது யாரா இருந்தாலும் சரி, இவன் எவ்வளவு மோசமாக இருந்தாலும், அவர் சொல்றவர் எவ்வளவு பெரிய மேதையாக இருந்தாலும், யாரையும் யாரும் பார்த்து ஓன் தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான்னு யாரையும் சொல்ல முடியாது. அப்ப தௌபா அப்படிங்கக்கூடிய வாசல், பாவ மன்னிப்பினுடைய வாசல் திறந்து இருக்கிறது. இது அல்லாஹ் செய்த முதல், நமக்கு இந்த சமூகத்திற்கு கொடுத்த அல்லாஹ்வினுடைய அளப்பெரிய ரஹமத். ஒன்னாவது தௌபாவுக்கு அனுமதி, ரெண்டாவது தௌபாவை அக்செப்ட் பண்றது. எல்லாரும் இப்படி கையை தூக்கி அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கன்னு கேட்டவனெல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிடுறது இல்ல, நாம் நினைச்சுக்கிறோம் இப்படி கை அல்லாஹ் மன்னிச்சுக்கனா. அல்லாஹ் சொல்றான், அந்த மன்னிப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய கடலே இருக்கு. ஒரு நிமிடத்தில் நீ மிருகத்திலிருந்து மனிதனாக ஆகிவிடுவாய், ஒரு வார்த்தையில ஒரு மிருகம் மனிதனாகிறது. அப்ப அதுக்கு சும்மா மன்னிச்சுக்க அல்லாஹ், வருத்தப்படணும், சங்கடப்படணும், கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றணும். எல்லாத்தையும் விட மேல அந்த இதயம் அந்த பாவத்தை வெறுக்கணும். அந்த பாவத்தை வெறுக்கணும். மூன்று சஹாபாக்களுடைய அந்த போரிலே தபூக்கினுடைய யுத்தத்திலே கலந்து கொள்ளாமல் வீட்டில் இருந்துட்டு அந்த சஹாபாக்களை பற்றி குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு விளக்கம் கொடுப்பான். குர்ஆன்ல வதாகத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹபத் வதாகத் அலைஹிம் அம்புஸுஹும். இந்த உலகம் இவ்வளவு பெருசா இருக்கிறதோட அவர்களுக்கு ரொம்ப சுருக்கமாயிடுச்சு. அந்த வரலாறு நம்ம அடிக்கடி இங்க கேள்விப்படுவோம், ஜும்மாக்கள்ல சொல்லி தாலீம் கிதாபுல படிச்சு. மூணு சஹாபாக்கள் போருக்கு போகல, பெருமானார் வந்த உடனே போய் சந்திக்கல. என்ன போய் சொல்றது தெரியாது. ரசூல்லாட்ட போய் ஏதாவது சொல்லிட்டா வந்துருச்சுன்னா பேசாம இருந்தாங்க. ரசூல்லா கூப்பிட்டு விட்டாங்க, ஏன் வரல? யார சொல்லலா வரணும் வரணும்னு நினைச்சேன், வரல. மூணு பேரும் ஆளுக்கு ஒரு காரணம், அல்லாஹ் உங்கள் விஷயத்தில் என்ன இறக்குகிறானோ அதுவரை நான் பேச மாட்டேன்ட்டாங்க. வீட்டு கிளம்பி போயாச்சு. அந்த அப்படியே எல்லாம் படம் பிடிச்சு காட்டுறான், எப்படி ஒரு வீடியோ ஓடும்ல அது. லாகத் அலைஹில் அர்து பிமா ரஹபத், இவ்வளவு பெருசா இருந்தும் கூட பூமி அவர்களுக்கு அப்படியே சுருங்கிருச்சு. வபாகத் அலைஹிம் அம்புஸுஹும், தே ஆர் டிப்ரஸ்ட். அந்த வார்த்தைக்கு இன்னைக்கு உள்ள அந்த டேர்ம்ஸ்ல சொன்னோம் அப்படின்னு சொன்னா, தே ஆர் டிப்ரஸ்ட், அழுத்தம், மன அழுத்தம் சொல்றாங்க. வெளியே வர முடியல, யாரையும் பார்க்க முடியல, பொண்டாட்டி கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ரசூல்லா. கூட வீட்டுக்கார அம்மா கூட பேசக்கூடாது, யாரு கூட யார்கிட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்கும்னாலும் பதிலே சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் விட பெரிய குடும்பம், டெய்லி போய் பெருமானாரை பார்த்து ஒரு சலாம் சொல்லிட்டு வருவாங்க நேரில் இருந்து. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் ஒட்டகம் மேய்க்க, மற்ற தோட்ட பணிகளுக்கு போயிட்டு சாயங்காலம் அப்படியே வீட்டுக்கு போறப்ப, போறதுக்கு முன்னாடி அப்படியே பள்ளியில பெருமானாரை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்து அப்படி பார்ப்போம். முஸீபத்துன் பஅதக ஜலலும் யா ரசூலல்லாஹ். வெளிநாடுகள்ல அந்த டேட்ஸ் பழத்தை பறிக்கிறதுக்கு என்ன பாடுபடுறாங்க. இன்னைக்கு இவ்வளவு வளர்ந்த பின்னாடியும் கூட ஆள் ஏறி அதை வெட்டி தென்னமரம் மாதிரி இருக்காது, இப்படி குறுத்து குறுத்தா. அந்த காலத்துல எதுவுமே இல்லாதப்ப இவ்வளவு கஷ்டமான வேலை, ஆடு மேய்க்க, மாடு மேய்க்க, ஒட்டகம் மேய்க்க. இப்படி போன சஹாபாக்கள் வந்து பெருமானார பள்ளியாசல இப்படி பார்த்த உடனே சொல்லுவாங்களா, இந்த 12 hour டியூட்டியில எந்த களைப்பு இருந்துச்சோ அத்தனை போயிடுச்சு. We are very fresh. என்ன அந்த பெருமானாருடைய முகத்துக்கு அந்த உள்ளத்திலே இருந்த பிரியத்தின் வெளிப்பாடு. அந்த முகத்தை பார்த்தோம்னா அந்த பெருமானார் கூட பேசக்கூடாது, சலாம் சொன்னா பதில் சொல்ல மாட்டாங்க. ரசூல்லா மூஞ்சி திருப்பி, அந்த சஹாபாக்கள் எப்படி அந்த டிப்ரஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு நேரடியான அந்த 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 உதாரணம் அந்த குர்ஆன் அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. லாகத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹபத், இந்த பூமி எவ்வளவு விரிவானதாக இருந்தும் அவர்களுக்கு அப்படி ஒரு மடங்கு அப்படி சுருங்கிருச்சு. லாகத் அலைஹிம் அம்புஸுஹும் அல்லா மல்ஜா இல்லா இலை. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை தவிர இதுக்கு ஒன்னும் வழியே கிடையாதுன்னு அப்படி விழுந்தாங்க சஜதால. அந்த அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றதுதான் ஹை பிக். அதுல எல்லாம் சொன்னான், அந்த சஹாபாக்கள் மேல அல்லாஹ் பட்ட பிரியம் கரிசனம், அவங்க மேல வச்சிருந்த அந்த பிரியத்தின் வெளிப்பாடு, அல்லாஹ் அவர்களை தௌபா செய்ய வச்சான். அப்புறம் அந்த தௌபாவை அவனே ஏத்துக்கிட்டான். அந்த அந்த ஆயத்துக்கு பொருள் புரிஞ்சு படிச்சோம் அப்படின்னு சொன்னா அப்படி அப்படி அழாம அந்த வார்த்தையை படிக்க
முடியாது. நீ தொழுகிற தொழுகை, நீ நோற்கிற நோன்பு, அல்லாஹுக்காக வேண்டி ஒரு நிமிடம் உன்னுடைய இதயம் ஆடுகிறதே,
அந்த ஆயத்து சொல்லுகிறது. உலகத்துல நீ யாராயிருந்தாலும் உனக்கு அல்லாஹுவை பயந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தால் அல்லாஹு சொல்லுகிறான், அது நான் கொடுத்த அருள். நீ ஏதோ ஓன் திறமை இல்லைன்னா தஸ்பீ செஞ்சுட்டேன், அல்லாஹ் திக்ர் செஞ்சுட்டேன், அல்லது தொழுதுட்டேன், நோன்பு வச்சுட்டேன், எல்லாம் நான் எப்ப நன்றி உள்ளவனா இருப்பேன், கேட்டாங்க. எல்லாம் நான் எப்ப நன்றி உள்ளவனா இருப்பேன், உன்னுடைய நேமத்துக்கு என்னால் நன்றி செய்ய முடியாது போல்கே அப்படின்னு சொன்னோம். நல்லா சொன்னான், அல்லான் ஷக்கர் என்னால முடியாதுன்னு நிக்கிறவர் அதுதான் சுக்ரியா. நீ செஞ்ச என்ன தொலை வச்சது, நோன்பு வைக்க உன்னை புரிய வச்சது, உன்னை நினைச்சு அப்படியே என்ன கண்ணீர் வடிக்க வச்சது. என் வாழ்க்கையில் இவ்வளவு சந்தர்ப்பங்கள் எவ்வளவளோ வந்த போது என்னை பாதுகாத்தது. இதை நினைக்கும் போது நான் என்னையில இருக்கேன் அப்படின்னு ஒரு மனுஷன் வரும்போது அல்லாஹ் அல்லாஹ் சுக்ரியாங்கிறது அல்ல. 1000 ரூபாய் கொடுத்த உடனே அதுல 100 ரூபாய் எடுத்து சதக்கா கொடுத்துட்டு தொழுகையில வந்து நின்று எல்லாம் நீ தொழ சொன்ன தொழுதுட்டே, ஐ ஃபுல்ஃபில் மை டியூட்டிஸ் அப்படின்னு சொல்றதெல்லாம் சுக்ரியா சுக்ரியா. அது கடல் மாதிரி. அப்ப அந்த சஹாபாக்களை பார்த்து எல்லாம் சொன்னா, நான் தான் உங்களை பார்த்தேன், தௌபா செய்கிற மனோநிலையை கொடுத்தேன், தௌபா உங்களை செய்யவும் வச்சேன், அப்புறம் தௌபா நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதே வார்த்தை எல்லாம் இங்க சொல்றான், நீங்க அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கேளுங்கள், அப்படி தவறிழைத்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் உங்களை பாவத்தை மன்னிப்பான். அந்த பாசிக்குங்கிற பாவிங்கிற அந்த கிரேட உங்கள்ட்ட இருந்து எடுத்துருவான். எல்லாம் உங்க பாவத்துல அந்த முதலாவது உள்ள 100 அடி, அது 80 அடி, அது அடிக்கப்பட்டே ஆக வேண்டும். கடைசியில உள்ள பாவம் மன்னிக்கப்படலாம். இந்த நடுவுல ஒண்ணு இருக்கு, அது என்ன அப்படின்னு கேட்டா, ஷஹாதத்தை புடுங்கிறது, அவருக்கு இருக்கக்கூடிய உரிமையை வாங்குறது, அவருக்கு சாட்சி அளிக்கிற அந்த உரிமையை பிடுங்கிறது. அதுல உலமாக்கள் எழுதும் போது எழுதுறாங்க, இது இட் இஸ் அண்டர் டிபேட் ஆர் டிஸ்கஷன். இதுல உலமாக்கள் இடத்துல கருத்து வேறுபாடு உண்டு. சில பேர் சொல்றாங்க, ஒருத்தர் தௌபா செஞ்சா அல்லாஹ் திரும்ப அவருக்கு உரிமையை கொடுத்துறான், திரும்ப அவர் சாட்சி சொல்லலாம். சில பேர் சொல்றாங்க அபதன் அப்படின்னு போடுறான், அல்லாஹ் அவன் மௌத்தா போறது வரை இனி அவனுக்கு அந்த உரிமையே கிடையாது. 80 கசையடி வாங்கினது என்னவே ஒன்னு ஒரு நாள் முடிஞ்சிடலாம், ஆனா சொசைட்டியில அவன் மரியாதையா வாழ்றான் இல்ல, அதுல ஒரு டாட் இருக்கணும். என்ன டாட்? அடுத்தவனை குறித்து எவனும் பேசக்கூடாது. கருத்து சுதந்திரம் என்கிற பெயரில் யாரை குறித்தும் யார் வேண்டுமானாலும் என்னவும் பேசலாம் என்பதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனுக்கு ஷஹாதத்து கிடையாது. இதுல இது அண்டர் டிபேட். அந்த இல்லா அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை பொறுத்து முன்னால செய்யலாமா வேணாமா, அந்த ரெண்டு கருத்தையும் அக்செப்ட் பண்ணப்படுது. பொதுவாக ஜும்ஹூருல் உலமாக்களிடத்துல அவன் மன்னிப்பு கேட்டால், ஒருவேளை அவனுடைய தௌபா அங்கீகரிக்கப்பட்டால், ஏன்னா உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு செஞ்சு காமிச்சாங்க, சில பேரை மன்னிச்சாங்க, அவங்களுக்கு திரும்ப அந்த உரிமையை கொடுத்தாங்க, அதனால சஹாபாக்கள் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஜும்ஹூருல் உலமா மொத்த இஸ்லாமிய அந்த சாம்ராஜ்யத்தினுடைய அறிஞர்கள் நமக்கு சொல்லித்தருகிற கருத்து. அதை சொல்லிட்டு எல்லாம் சொல்றான், இல்லல்லதீன தாபு வஅஸ்லஹு ஃபஇன்ன அல்லாஹ கஃபூருர் ரஹீம், அதற்கு பின் எவர்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ, வஅஸ்லஹு தங்களை சீர் செய்து கொள்ளுகிறார்களோ, ஃபஇன்ன அல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிப்பான். நம்ம அடிக்கடி சொல்றது மாதிரி குர்ஆன்ல ஒரு புள்ளி இருந்தாலும் கூட அதற்கு 1000 வியாக்கியானங்கள் உண்டு. இப்னு ஷாஹின் 1000 வால்யூம் தஃப்ஸீர் எழுதினார், 1000 வால்யூம். நம்ம லைஃப்ல அதெல்லாம் படிக்க முடியுமான்னு தெரியல. இந்த இடத்துல எல்லாம் சொல்றான், அவர்கள் தௌவா செய்து பின்னர் தன்னை சீர்திருத்தி கொண்டார். வஅஸ்லஹு இஸ்லாஹ் அப்படினு சொன்னா இஸ்லாஹு நஃப்ஸ் தஸ்கியத்து நஃப்ஸ் அப்படினு ஒரு வார்த்தை இருக்கு, நம்ம இதுக்கு பெரிய விளக்கம் சொல்லணும். இது இஸ்லாஹு நஃப்ஸ், ரெண்டு வார்த்தைகளை குர்ஆன் பயன்படுத்துகிறது. What is the difference between tazkiyatun nafs and islahun nafs? Tauba seiyiradhu apdiingiradhey paavam mannippukku dhaan. Appra adhukku pinnadi enna irukku? Appra islah enna irukku? Oru kelvi varumle. Oruthan paavam mannippu yalla enna mannichikena murinju poichu alla accept pannitan. Avan paavatha mannichittu avan paattukku poiittu irukan. Illa. Islamiya
இந்த சொசைட்டி பேஸ்ட் சமூகம் சார்ந்த வாழ்வில் பல கேரக்டர்ஸ் குணநலன்களை இஸ்லாம் முன்னெடுக்க சொல்லுகிறது. ஒரு பன்முக சமூகத்தில் ஒரு முஸ்லிம், ஒரு காஃபிர், ஒரு கிறிஸ்டியன், ஒரு ஜூஸ், ஒரு யஹூதி, இப்படி எல்லாரும் வாழுகிற ஒரு பன்முக சமூகத்தில் ஒரு முஸ்லிம் எப்படி ரியாக்ட் பண்ணணும், அவன் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு விதிமுறைகளை இஸ்லாம் வகுத்திருக்கிறது. அப்சூஸ் கி பாத், மிக வருத்தமான செய்தி, இந்தியாவிலே வாழுகிற முஸ்லீம்கள் நம்ம அதுல கொஞ்சமும் படிக்கல இல்லை. பிறந்துட்டோம், வாழ்றோம், கூட இருக்காங்க, அப்படியே போறோம் வர்றோம், அது அப்படி. இன்றைக்கு இஸ்லாமியர் இந்தியாவிலே இஸ்லாமியர்களுக்கு நடக்கிற கொடூரங்களுக்கும் அநியாயங்களுக்கும் நாங்க குனூத்தே நாசிலா ஓதுறோம், சுபுகுல துவா ஓதுறோம், அல்லாஹ் எங்களை கேட்கறது இல்ல, எங்க மஸ்ஜித எங்கள்ட்ட இருந்து புடுங்கிதான், எங்களுக்கு அடி உழுவுது போற இடத்தெல்லாம் பேசுறதுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் கேக்குறான் நான் செய்ய சொன்னனே, பன்முக சமூகத்தில் என் நபி வாழ்ந்து காட்டினாங்களே அதே மாதிரி என்னைக்காவது நீ வாழ்ந்திருக்கியான்னு கேக்குறான். அண்டை வீட்டார் காபிராக இருந்தாலும் அவர்களோடு கடைபிடிப்பதற்கு சில கேரக்டர்கிட்ட இஸ்லாம் சொல்லுது, இப்படித்தான் அவங்களோட நீ நடந்துக்கணும். உன் வீட்டுல சமைச்சா அவன் வீட்டு கொடுத்து விடணும், அவன் வீட்டுல நல்லது கெட்டதுல நீ போய் பங்கு பெறணும், அவனுக்குத்தான் நீ சொத்தை வித்தாலும் கூட முன்னுரிமை தர வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரன் இருந்தா அவன்கிட்ட அனுமதி கேட்கணும், அவனுடைய நல்லது கெட்டதுல பங்கு பெறணும், உன்னுடைய சந்தோஷத்தில் அவனை பார்ட்னர் ஆகணும். இன்னைக்கு கூப்பிடவே மாட்டேங்கிறமே, கூடமே நம்ம நினைச்சுக்கிட்டோம் இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் இஸ்லாம்னு. நான் அடிக்கடி சொல்றது மாதிரி எந்த காலத்திற்கும் எந்த பிரச்சனைக்கும் 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் போய் என் பெருமானார் காட்டிய வழியில மருந்து தேடினா மட்டும்தான் மருந்து இல்லைங்க. நாங்கெல்லாம் கொடி பிடிக்கிறோம், இன்னைக்கு இன்டர்நெட் வந்துருச்சு, நாங்கெல்லாம் வாட்ஸ்அப்ல எல்லாம் அனுப்பிக்கிறோம், நாங்கெல்லாம் we are the age of Facebook, இந்த ஏஜ்ல நாங்கெல்லாம் இருக்கோம், நாங்கெல்லாம் வேற மாதிரி யோசிக்கணும், ஒரு மண்ணு நடக்காதுங்களாம். 1200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நோய்க்கு பெருமானார் என்ன மருந்தோ அதுதான் கியாமத்து நாள் வரைக்கும் மருந்து. பேசணும், இஸ்லாம் சொல்றது பேசணும். அவர் அடுத்தவர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு கடன் வாங்கினாங்க, கடன் கொடுத்தாங்க, உரிமையோட பழகுனாங்க, அவங்கள்ட்ட இருந்து வந்த கிஃப்ட் அக்செப்ட் பண்ணாங்க. இன்னைக்கு சொன்ன சொல்றான் அவன் வட்டி வாங்கினானான்னு யாருக்கு தெரியும், அவன் அது செஞ்சானான். இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நபி செஞ்சு காமிச்ச பழக்கத்தை பாத்தியா இல்லையா, சொன்ன உடனே அடுத்த வார்த்தை அவன் வட்டி வாங்கினானான்னு யாருக்கு தெரியும். இன்னைக்கு அடிக்கும் போது அப்ப கேக்குறது இல்ல, இவன் வட்டி வாங்கிட்டு அடிச்சானான்னு யாருக்கு தெரியும், கேக்குறது இல்லையா, அடி எல்லா வயலுக்குள்ள விழுகுது. எவ்வளவு கண்ணியமாக அவர்களோடு, ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை இல்ல, பெருமானார் தொழுகையை குறித்தும் இதை குறித்தும் பேசியதை விட சமூகத்தை குறித்து பேசியது பெரும் செய்திகள். இதுல எல்லாம் சொல்றான் தௌபா செஞ்சிட்டேன், தௌபா செஞ்சிட்டேன், யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கேன்னு சொல்றதெல்லாம் பத்தாது. வா அஸ்லஹு, தே ஷுட் ப்ரூவ் தேர் செல்ஃப், வி சேஞ்ச்ட் ஆர்ஸ். அந்த வார்த்தைக்கு அதுதான் வந்து சொல்றோம், தேடுறது மட்டுமல்ல, நீ அதுக்கப்புறம் உன்னை ப்ரூஃப் பண்ணணும், முன்னாடி இருந்த நிலையிலிருந்து நான் என்ன மாத்திக்கிட்டேன்னு சமூகம் உன்னை பார்க்கணுங்க. அஸ்லஹு அப்படிங்கிறதுக்கு நான் மேல சொன்னேன், தஸ்கியத்து நஃப்ஸ் அப்படிங்கிறது அல்லாஹுக்கும் அடியானுக்கும் உள்ள செய்திகளில் அவனுக்கு ஏற்படுகிற மாற்றங்கள், அதை குறித்து உண்டான தன்னுடைய மனோநிலையில் ஏற்படுத்துகிற மாற்றங்கள். இஸ்லாஹு நஃப்ஸ் அப்படிங்கிறதுக்கு அலல் முஜ்தமா, பேஸ்ட் ஆன் த சொசைட்டி, சமூக அடிப்படையில் இதுவரை நடந்த இதுவரை இருந்த இவர் பட்டு நான் இனிமேட்டு அப்படி இல்லை. தௌபாக்கு பின்னாடி இஸ்லாஹ வந்தாதான் அது தௌபா. ஒருத்தர் தௌபா செஞ்சிட்டேன் தௌபா செஞ்சிட்டேன்னு சொல்ற, டெய்லி தஸ்பிய புடிச்சிட்டு 1000 தடவை அஸ்தஃகுர்ல்லாஹ் ஓதியாச்சு, இது அக்செப்டபிள் தௌபா தெரியாது. ஒருத்தர் சொல்றாரு என் தௌபா அக்செப்ட் ஆயிருச்சுன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இமாம் ஜட்ஜி பண்றது இல்ல. இன்னொருத்தர் உங்களை பார்த்து அல்லாஹ் உங்க தௌபாவை நீங்க எல்லாம் சொர்க்க அவன் 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 தெரிஞ்சுக்கங்கிறாங்க, குர்ஆன் சொல்லுது உன்னை நீ ஏன் எடை ஓட்டுவார், முன்னால் செய்த செயல்களில் மாற்றம் ஏற்பட்டால். இதுக்கு பின்னாடி எல்லாம் இப்படி நடந்தேன், இப்ப எனக்கு அப்படி நடக்க தோண மாட்டேங்குது. 18 வயசுல நான் நடந்ததை சிரிச்சு 30 வயசுல நான் அதை யோசிச்சு பார்க்கும்போது சிரிக்கிறேன், நானா இப்படி நடந்தேன், எந்த லூஸ் மாதிரி நடந்திருக்கோம் நம்ம. இந்த லொனாட்டிக் ஏஜ் அப்படிங்கிறான்ல, கிறுக்குத்தனமான வயசு. அப்புறம் எல்லாரும் ஒரு கட்டத்துல சிரிச்சு பாக்குறான் தன்னை பார்த்துட்டு, அந்த டீனேஜ்ல இப்படி என்னமெல்லாம் இந்த இப்படி மண்டையில இழுத்து விட்டுக்கிட்டு பெயிண்ட் அடிச்சுக்கிறது, ஒரு பைக்கிட்டு மட்டும் கல்லூரி மாணவர்கள் பார்க்கணும், ஒரு 4 முடி மட்டும் பெயிண்ட் அடிச்சிருப்பான். அது அவனுக்கு ஏண்டா அடிக்கிறேன்னு தெரியாது, அவனை பாக்குறவனுக்கு ஏண்டா இவன் எப்படி அடிச்சிருக்கான்னு தெரியாது. அவன் 3000 ரூபா கொடுத்து வாங்கி 1000 ரூபா கொடுத்து ஓட்ட போடுறான். ஒரு பையனை கேட்டேன், ஏடா இப்படி கிழிஞ்சு தொங்குது, இதை ஏண்டா நல்ல பெண்ணுவா புதுசுதா இருக்கலாம், 3000 ரூபா பேண்ட் அந்த கிழிச்சு விடுறதுக்கு 1000 ரூபாயும். இப்ப இவன் ஒரு 50 வருஷம் கழிச்சு இதை யோசிச்சு பார்த்தானா அவனே சிரிப்பானான்னு தெரியாது. இப்ப நமக்கு எல்லாம் பாக்குறாங்களா, அதை பார்த்து சிரிக்கதான் செய்யறான். இவ்வளவு பாவமா, இவ்வளவு பெரிய ஓட்ட போட்டு, அல்லது அது நஞ்சு பிஞ்சது மாதிரி இருக்கு, அது புது பேண்ட்டுங்கிறான். இப்ப இதுல அப்ப எல்லாம் சொல்றான், அஸ்லஹு, தன்னைத்தானே மாத்தணும். அதை மாத்தினதை சமூகத்துல பதிவு பண்ணணும். எப்ப அது தௌப அக்செப்டபிள்னு எப்படி தெரியும்? இப்ப இந்த விஷயத்துல பெருமானார் சஹாபி, இது முஃபஸ்ஸிரீன்கள் எழுதும் போது எழுதுவாங்க, ஒருத்தர் தௌபா செய்யறாரு, தௌபா செஞ்சுட்டு யாரை பற்றி குறை சொன்னாரோ அவரிடத்திலே போய் அதை முறையிடுகிறார். ஒருத்தர் பத்தி தப்பா சொல்லிட்டார், அதுவும் இதுல பாலியல் ரீதியாக, அது மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. ஒருவரை குறித்து ஒரு செக்ஸ் அலிகேஷன் வைக்கிறாரு, மேல அவர் மேல செக்ஷுவல் குற்றச்சாட்டு வச்சு முடிச்சுட்டு அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்ட பின்னாடி அவருக்கு 50 அடி 80 அடி வாங்கிக்கிட்டாரு. வாங்கிட்ட அப்புறம் அவர்கிட்ட போய் சொல்றாரு, உங்களை பத்தி நான் தெரியாம சொல்லிட்டேன், அல்லாஹ்க்காக வேண்டி என்ன மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு முஃபஸ்ஸிர் எழுதும் போது எழுதுறாரு, இது ஹுகூகுல் இபாத், இது ஹுகூகுல் இபாத், அடியானுக்குரிய ரைட்ஸ். அல்லாஹுக்குரிய ரைட்ஸ் சிலது இருக்கு, அடியானுக்குரிய ரைட்ஸ் சிலது இருக்கு. அடியானுக்குரிய ரைட்ஸ் அல்லாஹ் சொல்றான், அவன் மன்னிக்காதவரை நான் மன்னிக்க மாட்டேன். நீ தொழலியா, திடீர்னு நான் மன்னிச்சிருவேன். சரி, உன்ட்டு இருந்து ஒரு நல்ல வரம் வரும்போது சரி ரைட் நான் ஒத்துக்கிறேன், நோன்பு வைக்கல, ஹஜ்ஜி செய்யல, மன்னிச்சிருவேன். நீ கடன் வாங்கிட்டு கொடுக்கலையா, நான் மன்னிக்க மாட்டேன். அல்லாஹ் சொல்ற, நான் மன்னிக்க மாட்டேன். அவனை கொண்டாய ஆள, எவன் கடன் கொடுத்தானோ அவனை கூட்டிட்டு வாட்ட. அவன் என்ன கேட்கிறானோ, அன்னைக்கு காசு கிடையாது பணம் கிடையாது, நன்மை கொடுத்துட்டு, நன்மை இல்லை அவர் பாவத்தை வாங்கிட்டு அவர் மன்னிச்சிட்டார்னா ஓகே கோ அஹெட். என்ன அழகான தீர்ப்பு! நான் அடிக்கடி சொல்றது மாதிரி நிறைய நேரங்களில் நம்ம வாங்கினது பெரும் கடன்களாக இல்லாமல் ஒரு கடையில் போய் ஒரு ஜாமான் வாங்கிட்டு ₹1 மிச்சப்படுது. அவர் கடைக்காரர் சொல்றாரு, பரவாயில்லங்க அப்புறம் வரும்போது கொடுங்க, அதோட மறந்துடுவோம். பெருமானார் சொன்னாங்க, இதுக்கு நாளைக்கு கேள்வி எனக்கு உண்டு. ஒன்னு அந்த கடைக்காரன் சொல்லணும், நான் உன்ன மன்னிச்சிட்டேன்னு, அல்லது இவன் சொல்லணும், எங்க என்னால கொடுக்க முடியாது, நான் வரும்போது நினைச்சா தருவேன், இல்லனா தரமாட்டேன், விடுவானா அவன் கடைக்காரன். இவர் கடைக்காரன் இருக்கிறார், வரும்போது முடிஞ்சா கொடுக்குறேன், இல்லனா இல்ல ஒத்துக்கோன. அப்ப அந்த ₹1 இருந்தாலும் திரும்ப கொண்டு போய் கொடுக்கணும். நிறைய பேர் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல லெத்தாஜி, அது பாத்துக்கலாம், அது அதோட மறந்து போய் இது உகது மலை அளவுக்கு வந்து நிக்கும். இந்த சின்ன சின்ன செய்திகள் அவ்வளவு நன்மையும் காலி பண்ணிட்டு போயிடும். வாஸ்லஹு, எல்லா விஷயங்களிலும் ஒரு முஸ்லிம் தன்னை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹுக்கு பிரியமானவனாக நான் வாழ வேண்டும் என்பது என்னுடைய மனம் எனக்கு கட்டுப்பட வேண்டும். ஒரு அந்த மனசு கபுபு மேல இருக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கு அதற்காக வேண்டி செய்யப்படக்கூடிய முஜாஹதாக்கள்ல இறைவனை நெருங்கிறதற்கு இவரை சீர்திருத்தி கொண்டால்தான் அதெல்லாம் கிடைக்கும். அப்ப அதுக்குரிய வழியதான் எல்லாம் சொல்றான். அவர் அதுக்கு பின்னாடி தன்னை மாத்தணும், தன்னை உட்கார்ந்து யோசிக்கணும். நம்ம இந்த நான் அடிக்கடி இந்த ஆயத்தை சொல்லுவேன், நீங்கள் தனியாகவோ இருவராகவோ அமருங்கள், தத்தஃபக்கரோ, ப்ளீஸ் திங்க் அபவுட் யுவர்செல்ஃப். ஆயத்து சொல்லு, உங்களை குறித்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் எப்படி இருக்கேன், என்னுடைய ஹாலத்து என்ன, நான் என்ன செய்யறேன், 5 வக்து தொழுகிறேன், நான் பாட்டுக்கும் வர்றேன் நிற்கிறேன், நான் பாட்டுக்கும் போறேன். இன்னைக்கு எல்லாத்துலேயும் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, ஒரு பெரிய கம்பெனியில 600 பேரை வச்சு 600 பேரை குறித்து யோசிப்பார், ஆனால் அவரை குறித்து யோசிப்பார். 600 பேருடைய நலன்கள் எல்லாம் அவருக்கு எவ்வளவு அவருக்கு சம்பளம் போடணும், அவருக்கு என்ன கூட்டணும் குறைக்கணும் எல்லாம் யோசனை. 600 என்ன, 1000 என்ன, 10,000 என்ன, 50,000 பேரை கூட கம்பெனியில வச்சு வேலை பார்க்கணும், அத்தனை பேருக்காக வேண்டியும் அந்த ஒரு முதலாளி யோசிக்கிறான். ஆனா அந்த ஒரு முதலாளி அவனை குறித்து யோசிக்கிறான், ஏங்க தெரியாது. 35 வயசுல அவருக்கு சுகர் வந்துருச்சுங்க, அவருக்கு பிபி வந்துருச்சுங்க, அவருக்கு எல்லாம் வந்து. அப்ப ஹி இஸ் நாட் ஹெல்த் கான்சியஸ், அவர் அவரை பத்தி யோசிக்கவே இல்லை. இப்படி ஓடுறாரு, ஓடுற வாழ்க்கையில இவரும் ஓடிக்கிட்டு இருக்காரு. இவர் அறிவாளின்னு இவர சிந்தனைவாதின்னு யாராவது சொல்லுவாங்களா? உங்களை குறிச்சு அல்லா சார் கொஞ்ச நேரம் உட்காருங்க, அசருக்கு பின்னாடி உட்காருங்க, சுபுக்கு பின்னாடி உட்காருங்க. புராத மஸ்னா வா புராத தத்தஃபக்கரு, திங்க் அபவுட் யுவர் செல், நான் எங்க இருக்கேன், வாட் இஸ் மை ஸ்டேட்டஸ், என்னுடைய தொழுகை நிலை என்ன, அல்லாஹ்க்கு நெருங்குறதுல எப்படி இருக்கு, என்னுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ் என்ன. பல பேருக்கு தெரியாது, பொருளாதார ரீதியாக நாம் நிம்மதியாக இருக்கிறோம் அல்லது என் வாழ்நிலையில் இறைவன் எனக்கு தந்திருக்கிற நேமத்துக்கள் நான் எவ்வளவு சோபிஸ்டிகேட்டட் தெரியாது. கொஞ்சோண்டு நோய் வந்தோன்னு நல்லா இப்படி சோதிச்சாயா, கண்ணு இல்லையா அவனுக்கு, காது இல்லையா அவன், நேற்று ஒருத்தர் சொன்னாரு அவன் அந்த அல்லாவ நான் நம்பவே மாட்டேன்னு அனைக்கு ஒரு பொம்பளை சொல்லிட்டான். அவன் அவன்லாம் அப்படிலாம் ஒருத்தன் இல்லையா, அது அந்த எண்டுக்கு போயிடும். ஏன் அதுக்கு முன்னாடி அதை பத்தி யோசிச்சதே இல்லை. அந்த ஒரு நிலையில அவங்களுக்கு கொஞ்சம் சோதனை வந்துருச்சுன்னா உடனே அல்லாவே இல்லை. அதுக்கு பக்கத்துல 99,090 நிலைகள் அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க நேமத்து மறந்து போச்சு. இந்த இஸ்லாஹுக்கு நீ தனியா உட்காரணும், உன்னை பத்தி நீ யோசிக்கணும். அப்படி அடுத்தவர்களை குறித்து பாவமான வார்த்தையை பேசியதற்கு பின்னால் உன்னை நீ சீர் செய்யணும், அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். அடுத்தது சொசைட்டியில உன்னை யார் பார்த்தாலும் அந்த பழசு மறைஞ்சிடணும், பழசு மறைஞ்சு. ஒரு காலத்துல பெரிய ரவுடிங்க இவர், எவ்வளவு பெரிய மோசமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தாரு, தொழ ஆரம்பிச்சாரு, தாடி வச்சாரு, ஜிப்பா போட்டாரு, ஜமாத் போனாரு, ஏதாச்சும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறினாரு. வந்து ஹல்கால போய் உட்கார்ந்தாரு, திக்ரு மஜ்லிஸ்களில் உட்கார்ந்தாரு, இமாம்கள்ட்ட போனாரு, கேட்டார், அப்படி மாறிட்ட பெரிய தாடி அல்லான்னு தொழுவாரு. அப்புறம் அடுத்தவங்க அந்த ஜென்ரேஷன் அவரை பார்க்கும்போது பெரிய ஒரு வழியா இருப்பார் போல்க, அல்லாவுக்கு என்ன மாதிரி இந்த மாற்றம், இந்த இஸ்லா இது சொசைட்டிக்குன்னு உள்ளது. இதை யாரும் மறக்க முடியாது. என்ன இதுல அல்லாஹ் இல்லையான்னா, அல்லாஹ்வோட சேர்த்து தான் சமூக கட்டமைப்பில் நீ ஏற்படுத்துகிற அசர், இந்த அசர் இல்லாம அந்த தௌபா இல்ல, மனுஷன் சமூகத்தோடு இல்லாம தனியா இல்ல. அல்லாஹ் சொல்றான், எனக்கு எப்படி நீ வாழுகிறாயோ அதே மாதிரி நீ வாழுகிற சமூகத்தில் உனக்கு வாழ தெரிய வேண்டும். இமாம் புகாரி சொல்லுவார், தஹஜ்ஜத் தொழுது கொண்டிருந்த விடாமல் தொழுத பெண்ணை ஒரு பூனையை அடித்தால் என்பதற்காக நரகம் அனுப்பப்பட்டால். இமாம் புகாரி சொல்றார், இமாம் முஸ்லிம்லயே அந்த ஹதீஸ் சொல்றார். உனக்கு அல்லாஹ் புரிய தெரிஞ்சு அண்ட வீட்டுக்காரன புரிய தெரியலங்கண்ணா, ஒரு பூனையை விலங்கு தெரியலங்கண்ணா, அல்லாஹ் இங்கிருந்து பாக்குறது தானே, இங்கிருந்து அவன் படைத்த படைப்பினங்களில் இருந்து தானே, இங்கிருந்து அல்லாஹ் எப்படி விளங்கிக்கிறது, இவன்ட்ட எப்படி அருள் புரிகிறேங்கிறத வச்சுதானே. வெறும் நிக்கிறதுல உட்கார்றதுல இல்ல, உடைகள்ல இல்ல, உடல் அமைப்புகள்ல இல்ல. அந்த மாற்றம் உள்ளத்துல வரணும், அது வந்து அது வெளியே வந்துச்சு அப்படின்னு சொன்னா சொசைட்டில அந்த மாற்றம் தெரியணும். சஹாபாக்கள் இந்த ஒன்ன வச்சுதான் தாவாவே செஞ்சாங்க, வேறு வார்த்தை ஜாலம் அல்ல, பேச்சு அல்ல, எதுவும் கிடையாது, டிபேட் அல்ல. உதுழு இல சபீல் ரப்பிக்க بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن. அல்லாஹ்வினுடைய பாதையில் நீங்கள் அழைப்பது எப்படி, பில் ஹிக்ம, ஹிக்மத்னா என்ன அர்த்தம், அதுல அர்த்தம் போட்டிருப்பாங்க அறிவார்ந்த முறையில். ஹிக்மத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, நபி வாழ்ந்த மாதிரி வாழ்ந்து காண்பிச்சு. ஹிக்மத்துக்கு என்ன அர்த்தம், ஹதீஸுக்கு இன்னொரு பேரு ஹிக்மத். நபி இதெல்லாம் வாழ்ந்து காமிச்சாங்களா, அது மாதிரி வாழ்ந்து காமிச்சா அவன் பின்னாடியே ஒரு பெரிய கூட்டம் இஸ்லாத்துக்கு பக்கம் வருவான். நீ சொல்ல வேண்டாம், நீ சொல்ல வேண்டாம். போன வாரம் ஒரு கிதாப் நடத்திட்டு இருக்கும் போது அந்த கிதாபினுடைய பேர் இஸ்தம்தி பி ஹயாத்திக் அப்படின்னு ஒரு அரபி புத்தகம், முஹம்மது அல் அரீஃபி அப்படின்னு இன்னைக்கு வாழக்கூடிய ஒரு இமாம், சவுதியில இருக்கக்கூடிய ஒரு இமாம் அந்த புக்கம் புக்கு எழுதியிருக்காரு. வந்து என்ஜாய் யுவர் லைஃப்,
அது தமிழில் வந்துருச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி இன் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கும் அந்த புக்கு. நெட்டில் போய் பார்த்தா இருக்கும். என்ஜாய் யுவர் லைஃப், முஹம்மத் அல் ஐரீஃபி, அப்துல் ரஹ்மான் அல் ஐரீஃபி அவருக்கு. அதில் ஒரு செய்தி அவர் எழுதுறாரு, ஒரு அரபு நாட்டு மாணவர் ஒரு முஸ்லீம் யூரோப்பில் போய் படிக்கிறதுக்காக வேண்டி போனார். அங்கே போய் இருந்தார், அவர் வீட்டுக்கு ஏற்ற வீடு, அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்காரு, ஏற்ற வீடு. அந்த நாட்டினுடைய இத்தாலி அந்த நாட்டுக்காரர் அங்கே குடியிருக்காரு. ரெண்டு பேரும் அவர்கிட்ட எப்போதும் பார்க்கறது இல்லை. லிஃப்டில் வரும்போது போகும்போது ஹாய் பாய், இன்னைக்கு அப்படித்தான பேசுகிறோம், யாரையா பார்த்தா ஹாய் அப்புறம் பாய், அந்த ரெண்டு வார்த்தையை தவிர வேறு எது இருக்காது. அவர் யாருன்னே தெரியாது, எதுன்னே தெரியாது. உலகம் அந்த அளவுக்கு வி ஆர் வெரி ஃபாஸ்ட். முன்னாடி அந்த தெருவில் எவனாவது நடந்து போனால் கூட கேட்பாங்க, இவங்க யார் வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க, புது ஆள் மாதிரி இருக்காங்க, வாங்க என்ன அப்படின்லாம் கேட்கலாம். இன்னைக்கு எல்லாருமே விருந்தாளி, பக்கத்து வீட்டில் எத்தனை நாள் இருந்தாலும் தெரியாது. அட்ரஸ் பக்கத்து வீட்டுக்காரனை கேட்டால், ஒருத்தர் மெட்ராஸில் இருந்து பேசிட்டு இருக்கு, இந்த அட்ரஸ் கேட்டேன், அந்த கேஸ்காரன் கொண்டு வந்து கேட்கறான், நானும் அவரும் பேசிக்கிறோம். நேராக போய் லெஃப்டில் திரும்புங்க, அங்கே தான் அந்த வீடுன்னா. அவனும் அழுத்திக்கிட்டே போயிட்டான் வண்டியை. திரும்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கிருந்தே வர்றான். அந்த பையன் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அந்த ஏரியா. அவன் கேட்டான், பாய் இந்த அட்ரஸ் நீங்கள் நிற்கிற இடத்துக்கு எடுத்து விடுன்னு சொல்கிறாங்கிறான் யார அந்த கேஸ்கார. இவன் சொன்னான், ஏ இதே ஏரியா யாருனா. அப்புறமா வாங்கி பார்த்தா இவங்க வீட்டுக்கு மே வீட்டுக்கார. நடந்தது அப்படிதான் இருக்கும், ஏன் இருக்கான்னு தெரியாது, எதுக்கு என்னமோ அப்படின்னு போகுது. அவர் சொல்றாரு, எழுத்து வீட்டுக்காரன பாய் பாய் சொல்லுவோம், பார்த்ததே இல்லை. திடீர்னு பார்த்தா வீட்டுல டெய்லி பேப்பர் கிடந்துகிட்டே இருக்கு. பேப்பரா கொண்டு வந்து போடுறான், ரெண்டு ஆறு நாள் மூணு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் இப்படி பேப்பர் சேர்ந்துருச்சு. நான் பார்த்தேன் இவர் வீட்டுல எதுக்குடா இப்பொழுது பேப்பர், அப்ப ஆள் இல்லை போலுக்கு, தெரியாம சொல்லாம போயிட்ட அப்படி போலுக்குன்னு நேரம் அந்த பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு வந்து என்னுடைய ரூம்ல அடுக்கி வச்சுக்கிட்டேன். அப்புறம் டெய்லி பேப்பர் வர வர கொண்டு வந்து என் ரூம்ல வச்சிட்டேன். ரெண்டு மாசம் கழிச்சு அவர் வந்தார். வந்த உடனே அவரை பார்த்துட்டு அவர் வந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பேப்பர் கிட்டலாம் எடுத்துக்கிட்டு நேரம் போய் பெல் அடிச்சு அந்த பேப்பர் கொடுத்தேன். அவர் என் கையில் பேப்பரை பார்த்தோன்னா என்ன அப்படின்னு கேட்டார் என்கிட்ட, என்ன அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை இதில் பேப்பர்களாக சேர்ந்து இருந்துச்சு, நீங்கள் இல்லைங்கிறது பின்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் ரூமில் கொண்டு போய் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருந்தேன். ஒருவேளை நீங்கள் இதில் ஏதாவது ஆர்டிக்கல் எழுதியிருந்திருக்கலாம், அல்லது இதில் வர்ற செய்திகள் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் அந்த குறிப்பெடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், படிக்கிற மாணவர் இருக்கலாம், அதனால வந்து இதை நான் எடுத்து வச்சிருந்தேன் இந்தாங்க. அவர் ஒரே சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா போச்சு, உங்களுக்கு ரொம்ப நன்றி, ஏ அவர்கிட்ட சொல்லாமல் போயிட்டேன்னு வாங்கிக்கிட்டு அவர் திரும்ப கேட்குறாரு, இதுக்கு நீங்க என்ன சார்ஜ் கேட்குறீங்க? இல்லை இப்படி செஞ்சதுக்கு பேப்பர் அப்படியே கிடந்துச்சுன்னா அது நாசமா போயிருக்கும். அதை தூக்கி உள்ள வச்சுட்டு, இதுக்கு ஏதாவது நீங்க மானிட்டரியா காசு வேணுமா? அப்போ அவர் சொன்னார், காசுக்காக வேண்டி நான் இதை செய்யலை, அப்படின்னா செய்யாம விட்டுருந்துருப்பேன். அப்ப எதுக்காக வேண்டி நீ செஞ்சேன்னு அவன் கேட்டான். அப்ப இது உனக்கு தேவையில்லாத வேலை, நீ ஏன் செஞ்ச? அப்ப அவர் சொல்றாரு, நான் வந்து ஒரு முஸ்லீம், என்னுடைய நபி எனக்கு சொல்லி கொடுத்தது, என்னுடைய ப்ராஃபிட் எனக்கு சொல்லி கொடுத்துருக்குது, பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட ரொம்ப கண்ணியமா ரொம்ப மரியாதையா உன்னுடைய ஒத்த சகோதரனை போன்னு பழகணும்னு சொன்னாங்க, உன் கூட என்ன யூ ஆர் அஸ் மை பிரதர், அதனால இதை எடுத்து அடுக்கி வச்சேன். That's it. I don't want your thanks and gratitude, nothing. அவர் சொல்றாரு, உன்கிட்ட நான் நன்றியை கூட எதிர்பார்க்கல, நீ எனக்கு நன்றி கூட சொல்ல வேண்டாம், இதை வச்சுக்கேன்னு கொடுத்துட்டு வந்துட்டேன். அடுத்த ஒரு மாசத்தில் அந்த மாணவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஏன் அவன் ஏத்துக்கிட்டது கூட எனக்கு தெரியாது. அவன் அதுக்கப்புறம் யோசிச்சு உட்கார்ந்து, ஏன்னா இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு யோசிச்சதுல அவன் நேர போய் அதுக்கப்புறம் இஸ்லாமிக் சென்டர்ல கேட்டு, என்னதான் அப்படி சொன்னாரு அவரு அந்த முகமது, ஐ வாண்ட் டு லேர்ன் சம்திங் அபவுட் ஃப்ரம் ஹிம். அவர் அப்புறமா சொன்னார், நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்போ இதில் வந்து அவர் மணிக்கணக்கில் விளக்கம் கொடுக்கல, அவர் அல்லாஹ் பற்றி ரசூலை பற்றிலாம் பேசலை, ஒரு நடவடிக்கை மாத்திச்சு. பெருமானாருடைய காலத்தில் நடந்த தாவாக்களில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது நடவடிக்கை பாதிப்பு தான், வேற எந்த பாதிப்பும் இல்லை. அப்போ இந்த இடத்துல எல்லாம் சொல்கிறான், அஸ்லஹு, நீங்கள் உங்களை மாற்றுங்க, நீங்க மாத்தாம யாரும் மாற முடியாது. குஜராத்தில் நடந்த அந்த இன்சிடென்ட்டுக்கு பின்னாடி அங்க போய் நிறைய பேர் கேம்ப் போட்டாங்க, நிறைய கட்சிகள் போனாங்க, நிறைய பேர் போய் அங்க அந்த ஃபீல்டு சர்வே எடுத்தாங்க. அதுல கடைசியா இன்றைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலூர் வந்தாரு மௌலானா அல்லாமா நோமான் சாப், பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்லாமா நோமான் சாப் அந்த ஏரியாவுக்கு போயிட்டு வந்து ஒரு பயான் பண்ணாரு. நீங்க நெட்ல போய் நோமான் சாப்னு போட்டா அவருடைய இதில் ஸ்பீச்சஸ் வரும், அரபியில் உருதுல இருக்கு,
அவர் சொல்றாரு, நான் அந்த ஊருக்கு நேரடியா போனேன், எந்த ஊர்ல சண்டை நடச்சோ அந்த ஊர்ல போய் தங்கினேன், அங்க தங்கி அங்க உள்ள அந்த மக்களிடத்துல போய் அவங்களிடத்திலே நான் பேசினேன், அந்த சகோதர மார்க்கத்தவரிடத்துல போய் உள்ள பேசினேன், அப்ப சில உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க சொன்னாங்க, நாங்க ரொம்ப ஏழைகளா இருக்கோம், எங்களுக்கு காலையில சாப்பாடு இருந்தா மதியான சாப்பாடு கிடையாது, மதியான சாப்பாடு இருந்தா நைட்டு சாப்பாடு கிடையாது, ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் எங்களுக்கு சாப்பாடு, ஆனா உங்க பாய்மாறு டெய்லி விருந்துங்கிற பேர்ல ஆக்கி அந்த சோரை கொண்டு வந்து டிச்சுக்கு பக்கத்துல தட்டுவான். நெட்ல இருக்கு அந்த பேசின பேச்சு. எங்க குழந்தைகளுக்கு போடுற நல்ல ஆடைகள் இல்ல, எங்க குழந்தைகள் பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்கு இல்ல, நாங்க இதை பாத்துக்கிட்டே இருந்தோம் கொஞ்ச நாளாச்சு. எங்கள்கிட்ட சில சேவக் அவருக்கு வந்தாங்க, அவங்க வந்து எங்களுக்கு ரெண்டு மூணு ட்ரெஸ் கொடுத்தாங்க, எங்களுக்கு எப்பயாவது காசு தருவாங்க, எங்களுக்கு எப்பயாவது சாப்பாடு தருவாங்க. அவங்க திடீர்னு ஒரு நாள் வந்து சொன்னாங்க, இதுவரையும் சோறு ஆக்கி ஆக்கி கொட்டுறான்ல பாத்துக்கிட்டே இருந்தல்ல, இன்னைக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, ஆளை காலி ஒண்ணு நான் பண்ணேன். எவ்வளவு அழகான ஜஸ்டிபிகேஷன், எவ்வளவு அழகான ஜஸ்டிபிகேஷன். அவர் கேக்குறாரு, உங்களுக்கு அல்லாஹ் ரசூலும் இதைத்தான் சொல்லி தந்தாங்களா? அந்த பத்து பேர் சாப்பிடுற சாப்பாட கொடுத்து பழகியிருந்தா, அவங்க அந்த ஏழைகளுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து பழகியிருந்தா, அவங்களும் சகோதரர்கள் தானே, இன்னைக்கு நிலைமை எப்படி இருந்திருக்கும்? பொருளாதார ரீதியாக அல்லாஹ் நமக்கு எல்லாம் தந்து, உங்களை ஜக்காத்து கொடுங்கங்கிறான், சதக்கா கொடுங்கங்கிறான், அதுக்கு மேலே இதை கொடுங்கங்கிறான், நீங்க பாவம் செஞ்சிட்டீங்களா அல்லது நோம்பு விட்டுட்டீங்களா, இத்தனை பேரை கூப்பிட்டுச்சோ, எல்லாமே இப்படி தானே கொடுக்க சொல்லிக்கிட்டே இருக்கான் அல்லாஹ். விட்டுட்டமே, அப்புறம் அடி வாங்கினதுக்கு பின்னாடி ரூம் போட்டு யோசிச்சு கட்சி கட்சியா போய் கொடியை போட்டு. உன்னை நீ சமூக நிலையில் மாற்றிக்கொள்ளாமல் அல்லாஹ் மாத்துறதுக்கு விரும்புறதே இல்லை. அவப்ப தௌபா அப்படிங்கறது அல்லாஹ் என் தௌபாவை ஏத்துக்கிட்டான் அப்படிங்கறதுக்கு அடையாளம், நான் சமூக ரீதியாக நான் மாறி இருக்க வேண்டும். இன்னல்லாஹ் கஃபூர் ரஹீம், அல்லாஹ் சொல்றான் நான் தான் மன்னிப்பாளன், நான் தான் ரஹீம், உன்னை நான் என்னைக்குமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், உன்னின் மீது என்னுடைய ரஹமத்தை நான் பொழிகிறேன், கொட்டுறேன் சொல்லிட்டு. வல்லதீன யர்மூன அஸ்வாஜஹும், இந்த இடம் தான் கொஞ்சம் ஒரு மற்ற பெண்களின் மீது எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், அதை அல்லாஹ் அப்படி ரெண்டா பிரிச்சுட்டான். குடும்ப பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ் சொன்னான், யாரோ ஒரு மூணாவது பொண்ணை பத்தி ஒருத்தன் எப்படியோ சொன்னான், ஒருத்தன் தம் மனைவியை பத்தியே தப்பா சொல்றான். என் மனைவி, அந்த வார்த்தைகளை அந்த இமாம்கள் தொகுத்து எழுதுகிறார்கள். இமாம் அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தப்சீர்ல எழுதுறாரு, ஒருவன் தன்னுடைய மனைவியை பார்த்து அன்தி ஜனைதி அப்படி சொல்றோம், நீ விபச்சாரம் புரிந்து விட்டாய், அன்திசானிய நீ ஒரு விபச்சாரி, அல்லது ஹாதல் வலத் லைஸ மின்னி அப்படின்னு சொல்றான், இந்த குழந்தை எனக்குள்ளது அல்ல. தன்னுடைய மனைவி இடத்தில் இப்படி ஒருவன் விவாதம் புரிந்தால் அல்லது இந்த செய்தி வெளியே வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இது குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? அடுத்த பெண்களுடைய விஷயத்தில் அவர்களுடைய பாலியல் விஷயங்களில் கருத்து சுதந்திரம் என்கிற பெயரில் நீ பேசி அதற்கு நாலு சாட்சி கொண்டு வராட்டி 80 அடி உண்டு, உன்னுடைய சாட்சிகள் ஏற்கப்படாது, நீ அல்லாஹ்வின் இடத்திலே பாசி, அது அப்படி முடிஞ்சிருச்சு. அடுத்து சொல்றான் மனைவி என்பவர்களுடைய விஷயத்தில் இந்த செய்தி ஏன் வந்துச்சு, மனைவி என்ற அந்த பெண்ணை குறித்து அவருடைய கற்பை குறித்து ஒருவர் பேசினால் அதற்கு அல்லாஹ் வேறு இலக்கணத்தை வகுத்து கொடுத்தான். ஏன், எப்படி சமூக வாழ்வை நீங்கள் சொசைட்டியில ஒரு முஸ்லீம் இருக்கணும்னு இஸ்லாம் சொல்லுதோ அதே மாதிரி குடும்ப வாழ்வை குறித்து இஸ்லாம் கடுமையாக பேசுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு நாள் பெண்கள் எல்லாம் வந்தாங்க ஒரே கூட்டம். அப்ப வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய கணவன்மார்கள் எங்களிடத்துல ரொம்ப தன்மையாவும் மென்மையாவும் நடந்துக்குவாங்க, திடீர்னு நீங்க ஒரு நாள் அடிக்கலாம்னு சொன்னீங்களா, ஏதோ எதிர்பார்த்த மாதிரி. அவங்க சொல்றாங்க அந்த பெண்கள் எல்லாம் ஒரு பெரிய ஜமாத், ஏதோ இதுதான் நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னு எதிர்பார்த்த மாதிரி அதுக்கப்புறம் உறுத்தி எடுக்கிறாங்க. யார பத்தி? சஹாபாக்களை பத்தி. அவங்க வீட்டுக்காரமெல்லாம் மொத்தமா வந்து கம்ப்ளைண்ட், இதுவரையும் எங்களை அடிக்கிறதே இல்லை, கண்ணியமா வச்சிருந்தா, திடீர்னு பார்த்தா போட்டு எடுக்கிற, நாங்க என்னத்தை செய்யறது அப்படின்னு வந்து ஒரு நாள் கம்ப்ளைண்ட். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை கேட்டு தன்னுடைய சஹாபாக்களை எல்லாம் கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு அப்பந்தான் மெம்பர்ல பெருமானார் அவர்கள் பேசுகிறார்கள், அந்த 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 சொற்றொடர்ல அந்த செய்தியோட சேர்த்து வருது. ஹியாருக்கும் ஹியாருக்கும் லே அஹ்லே வான ஹியாருக்கும் லே அஹ்லே,
உங்களில் ஒருவர் நல்லவர் என்பதற்குரிய சான்றிதழ் உங்கள் குடும்பம் தர வேண்டும். அஹ்லே முதலில் உங்கள் மனைவி தர வேண்டும், உங்கள் தாய் தர வேண்டும், உங்கள் சகோதரி தர வேண்டும், உங்கள் மகள் தர வேண்டும். ஹியாருக்கும் ஹியாருக்கும் இல்லையா, வெறும் வீட்டுக்காரம்மா மட்டும் இல்லை, ஏன்னா அங்கிருந்து சர்டிபிகேட் வாங்குறது முடியாத கதை, அது அடுத்தது. வீட்டுக்காரம்மாக்கள்ட்ட சர்டிபிகேட் வாங்குறது அவ்வளோ சீக்கிரம் நடக்கும், ஏன்னா எல்லா உண்மையும் தெரியும்ல, அப்போ அதனால அவ்வளோ சீக்கிரம் தந்துட மாட்டாங்க நல்லவர்னு. பெருமானார் சொன்னாங்க, ஏன் குடும்பத்தாரிடத்தில் நான் நல்லவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லன் யத்ரிபஹியா ருக்கும், லன் யத்ரிபஹியா ருக்கும், உங்களில் நல்லவர்கள் அவர்களுடைய மனைவிமார்களை அடிக்க மாட்டார்கள். ஒரே வார்த்தை தான், உங்களில் நல்லவர்கள் உங்களுடைய மனைவிமார்களை அடிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை அப்படி கேட்டார். அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நடந்த அந்த நிகழ்வு மொத்தமா மாறி, அதுக்கப்புறம் இந்த சஹாபாக்கள் நடந்து கொண்ட விதத்தை இன்னும் சில ஹதீஸுகள்ல நாம் பார்க்கிறோம், தலைகீழ ஆயிடுச்சு. ஒரு நாள் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவுக்கு வந்த பின்னாடி பெருமானார்கிட்ட வர்றாங்க, வந்து கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், வி ஆர் குரைஷ், அந்த அந்த குலப்பெருமை இருக்கும், நம்ம எல்லாம் அந்த மண்ணு மக்கா மண்ணு, பேசக்கூட மாட்டாளுக முன்னாடி நின்று, இந்த மதீனா ஆளுக சும்மா இந்த மரத்துல ஏறுறது விவசாயம் பண்றது இது மாதிரி உண்டான ஆளுக, இங்க எல்லாம் சத்தம் போட்டுதான் பேசுங்க, அங்க பூரா பொம்பளை ராஜ்யம், இந்த ஆளுக கூட சேர்ந்த உடனே நம்ம ஆளுகளும் சத்தம் போட்டு பேசுது யார சொல்லாங்க. ஹதீஸ்ல வருது, இத வந்து யார் கம்ப்ளைண்ட் பண்றா, உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ஒரு நேரத்துல பெருமானாருடைய மனைவிகள் சில விஷயத்தை எங்களுக்கு கூட கொடுங்கன்னு சத்தம் போட்டு பேசுறாங்க, புள்ள வந்துட்டாங்க, இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க யார சொல்லா. மக்கால இருக்கிற வரையும் அமைதியா இருந்த கூட்டம் மதீனாவுக்கு வந்து அந்த அன்சாரி பெண்கள் கூட சேர்ந்து நம்ம நிக்கும் போது சத்தம் போட்டு பேசுறாள்கள் என்ன, உடனே ஹதீஸ்ல வருது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள், கடவாப்பல்லு தெரிஞ்சு. அது பதில் சொல்ல ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க, கடவாப்பல்லு தெரிஞ்சு. அப்போ இந்த தன்னுடைய குடும்பத்தை பற்றி ஒருவர் குறை சொன்னால், அல்லது தன்னுடைய மனைவியை ஒருவர் விமர்சித்தார் விபச்சாரி அப்படின்னு சொன்னா, இது குறித்து இஸ்லாம் எடுக்கிற நடவடிக்கை அல்லது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிற சட்டம் என்னன்னு, ஏன்னா இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இன்னைக்கு இருக்கக்கூடிய என்ன சொல்றது, இந்த மன உளைச்சல் மிகுந்த காலத்தில், மனநோய் மிகுந்த காலத்தில் நிறைய குடும்பங்கள் இதுதான் பிரச்சனை நடக்குதா இல்லையா. இன்னைக்கு நீங்க சென்சஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, குடும்ப வாழ்க்கை சீர்கெட்டு போவதற்கு அல்லது கணவன் மனைவி பிரிவதற்கு முக்கியமான காரணமே சந்தேகம். நீ நின்ன, நீ பார்த்த, நீ வந்து அவன்கிட்ட பேசின, அது உண்மையிலே அது வாட்டுக்கு தகஜ தொழுதுட்டு அல்லான் இருக்கும். இப்ப இந்த மாதிரி ஒரு கணவன்கிட்ட ஒரு பெண்ணால வாழ முடியுமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு பெண் எப்படி வாழ முடியும். ஆனா இந்திய கலாச்சாரம் சொல்லுகிறது, கல்லானாலும் கலவன், புல்லானாலும் புருஷன், புல்லு மாதிரி இருந்தாலும் அவர் புருஷனா, ஆண் பிள்ளைனாலும் ஜான் பிள்ளைங்கிறான்ல, ஒரு வீட்டில் வந்து ஜான் பிள்ளை ஆண் பிள்ளைனாலும் ஜான், இதெல்லாம் இப்படி கொடுத்து கொடுத்து மண்டையை கெடுத்து வச்சிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் நம்மை பொறுத்த அளவில் நல்ல பிள்ளையாக இருந்தால் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சமூகத்திற்கு சிறப்பு. அப்ப இந்த இடத்துல ஒரு மனிதன் இப்படி தன்னுடைய மனைவியிடத்திலே பக்கரமாக நடந்து கொள்ளுகிறான், இது அவ பொறுத்துக்கிட்டு சாவுறது வரையும் நீ என்ன வேண்டாலும் சொல்லு, டெய்லி அடி, டெய்லி உத, நான் வாங்கிக்கிட்டே இருக்கேன்னு இருக்கலாமா அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல. அப்ப அதுக்கு இஸ்லாம் ஒரு தீர்வை சொல்லுகிறது, என்ன செய்யணும் நீ. அப்ப ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை விபச்சாரி என்று சொன்னால், இது வந்து எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த ஆயத்து மதீனால இறங்குது முத முதல்ல, நீங்கள் அடுத்த பெண்களை குறித்து நீங்கள் இப்படி சொன்னால் உங்களுக்கு 80 கசையடி உண்டு அப்படிங்கக்கூடிய வசனம் இறங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்மால உட்கார்ந்து இந்த செய்தியை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சபையில ஸஅத் இப்னு உபாதா என்று சொல்லுகிற ஒரு அன்சாரிய தலைவர், ஒரு கூட்டத்தினுடைய தலைவர், பெருமானார் வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து அந்த 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 அங்கெல்லாம் வந்து அந்த ரீஜன் ரீஜனா தலைவரா இருப்பாங்க. ஒரு கோத்திரம்னா அந்த குடும்பத்துக்கு அவர் தான் தலைவரா இருப்பார். அவர் என்ன சொல்றாரா தான் கேட்பாங்க. அவர் போரிட சொன்னா போரிடுவாங்க. அவர் யாரும் வாழ்க்கை முழுக்க இவர்களை அடிச்சுக்கிட்டே இருக்கணும்னா அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உண்டான அந்த தலைமைத்துவம் அவர் உட்கார்ந்து இருந்தார். இந்த ஆயத்து இறங்கி அதுக்கப்புறம் பெருமானார் இந்த ஆயத்தை ஓதணும்னு அவர் கேட்டாரு, யாரோ சூழல்லா அந்த அவர் சொன்ன வார்த்தை அதுவே குர்ஆன்ல வருது, இதுல ஹதீஸ்ல வருது. அவர் பெருமானாரை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுகிறார், அஹாகதா உன்ஸில் யா ரசூல் அல்லாஹ், அஹாகதா உன்ஸில் லைக் திஸ் அல்லாஹ் டிசன்ட் ஆயத் இஸ் அல்லாஹ் டிசன்ட் ஆயத் லைக் திஸ், இப்படி ஒரு ஆயத்தையா அல்லாஹ் இறக்கணும் அப்படின்னு கேட்டார். நாம சொல்லா இருக்காங்க, மதீனாவுக்கு வந்தாச்சு அன்சாரிய தோழர்கள், முஹாஜிர் தோழர்கள், மதீனால இருந்து வந்தவங்க, மக்காக்காரங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு பெரிய கூட்டத்தோட தலைவர் வேற, சும்மா ஆள் இல்ல, சாது பனு உபாதா மிகப்பெரிய தலைவர், அவரை எல்லாரும் அங்கீகரிப்பாங்க பேசுவாங்க. பெருமானார் வஹிய சொன்ன உடனே அவர் ஒன்னே ரியாக்ட் பண்றாரு, இப்படிதான் ஆயத்து இறங்கிச்சான்னு கேட்டார். இத பார்த்த நாயம் சொல்லா அலை செல்லம், இவர் என்ன இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லுகிறார்கள், அலா தஸ்மா உ யா மஆஷர் அல் அன்சார், பெருமானார் சொல்லுங்க, அலா தஸ்மா உ யா மஆஷர் அல் அன்சார், அன்சாரிய கூட்டமே நீங்க வந்து கேட்கலையா, இலாமா யகூலு சையீதுக்கும், உங்களுடைய தலைவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத நீங்க கேட்கலையா அப்படின்னு கேட்டாங்க. நாயம் சல்லா அலை செல்லம், உங்க தலைவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்களா? உடனே அந்த கூட்டத்தில் இருந்து அவங்க சொன்னாங்க, யார சொல்லா இன்னஹு ரஜுலுன் கையூருன், இன்னஹு ரஜுலுன் கையூருன், அவர் ரொம்ப ரோஷக்காரரான ஆளு யார சொல்லா, அதனால அவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி சில செய்திகள் சொன்னாங்க. அது இந்த இடத்துக்கு தேவையில்லை. உடனே அதை கேட்ட உடனே அவர் கொஞ்சம் டக்குன்னு உசாராயிட்டார். தலைவர் இல்லையா, பொதுவாகவே அந்த தலைமைத்துவத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னாலே முன்னாடி பின்னாடி என்ன நடக்குது எல்லாத்தையும் யோசிச்சு செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஒரு குடும்பத்துக்கு தலைவரா இருக்காரு, இதுல எல்லாரும் மாறியும் சொன்ன உடனே செய்ய முடியாது. ஒரு குடும்ப தலைவர் மாட்டிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த புள்ள வந்தோடனே எனக்கு அது வாங்கி தாங்கன்னு உடனே வாங்கி தந்துருவாரா, யோசிப்பாரு இது வாங்கி கொடுத்தா இதுக்கு என்ன செய்யும், இந்த புள்ள செய்யுமா இல்லையா, இதனால இந்த பிள்ளைக்கு பாதிப்பு உண்டா இல்லையா, இது நல்லதா, நம்ம பொருளாதார ரீதியாக அதுக்கு வாங்கி கொடுக்க முடியுமா இல்லையா. இன்னைக்கு உள்ள பேரண்ட்டுகள் அப்படி யோசிக்கிறதே இல்லை. பல குடும்பத்தில் குடும்ப தலைவர்னு அட்டையில தான் இருக்காங்க, மண்டையில் இல்லை. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, நாங்கள்லாம் இதெல்லாம் வாங்கவே இல்லை அதனால என் புள்ள வாங்கிதுன்னு, கடைசியில் இன்னொருத்தனை கூட்டிகிட்டு வந்து நிற்கும் போது அதை ஒத்துக்க முடியாமல் போகுது. இதுவரையும் அது கேட்டதை வாங்கி கொடுத்தாச்சு, அந்த புள்ள அப்ப ஜட்ஜ் பண்ணுது எங்க அப்ப எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டான் இதுக்கும் ஒத்துக்குவான் அப்படின்னு அந்த நேரத்தில் ரோஷம் இடிக்குது, மானம் இடிக்குது, மரியாதை இடிக்குது, எல்லாம் இடிக்குது. தலைமைத்துவம் அப்படின்னா ஒரு குடும்பத்தினுடைய பொறுப்புதாரினா நாளை யோசிக்கணும். பெருமானார் சொன்னாங்க எல்லாத்தையும் யோசிக்கணும், அது மனைவியாக இருந்தாலும் மக்களாக இருந்தாலும் யார் கேட்டாலும் ஒரு விஷயத்தை வந்து சொன்னா இதனுடைய எல்லா கோணங்கள்லையும் யோசிச்சு அதுக்கு ஒரு முடிவு சொல்லணும். ரெண்டாவது, இவராக ஒரு முடிவை எடுத்தாலும் கூட அந்த மக்களிடத்துல சொல்லி அவங்களை உள்ள கொண்டு வர்றதுக்குரிய அரசியல் தெரியணும். அதனாலதான் நாங்க மசோரா செய்யுங்க, மசோரால என்ன செய்வாங்க, இன்னைக்கு சொல்ற மசோரெல்லாம் நான் சொல்லல, இதெல்லாம் டிட்டர்மைன்ட் மசோரா, ப்ரீ டிட்டர்மினேஷன், எல்லாம் பேசி வச்சுட்டு அங்க வந்து உட்கார்ந்து என்ன செய்யறது. சில இடங்கள்ல அப்படி மசோரா நடக்கல, முன்னாடியே பேசி நாலு பேர் முடியும். என்னங்க நான் சொல்லுவேன், நீங்க ஆமாம் சொல்லுங்க, ரைட் ஓகே, எல்லாம் வாங்க வாங்க எல்லாம் வாங்க சொல்லுவாரு, என்னங்க எல்லாரும் சொல்லுங்க ஆரம்பிங்கன்னு, எல்லாரும் பேசணும்னா கடைசியா அவரு ஆரம்பிப்பாரு, இல்லைங்க இதை இப்படி செய்யறாங்க, அவங்க சொல்றது கரெக்டுங்க, இது பேர் மசோராவே இல்லை, ஏமாத்துறது மசோரா. மசுவராங்கிறது என்னன்னா உண்மையிலே கேட்கறது, உண்மையோட கேட்டு அதை வந்து அல்லது தன்னுடைய கருத்தை அவங்க வாயிலிருந்து வர வைக்கிறது அப்படி சொல்லிக்கலாம். நீங்க குடும்பத்துல இன்னைக்கு என்ன சாதனான்னு கூட நீங்க மசோரா பண்ணுங்க, நபி சொன்னாங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மசோரா பண்ணுங்க. யாரு கருத்து எந்த இடத்துல இருந்து நல்லதாக வரும் யாருக்கும் தெரியாது. ஒரு லீடர் அப்படின்னு சொன்னா எல்லா நேரமும் தான் முடிவெடுக்கிறவன் லீடர் இல்ல, எல்லா நேரமும் இன்னொருத்தனை நம்பி இருக்கவனும் தலைவன் இல்ல, எந்த நேரத்துல எங்கேயும் தேவையோ அதை எடுத்துக்கணும். நாயம் சல்லா அலி இஸ்லாம் தன்னுடைய மனைவியினுடைய கருத்தை ஒரு நேரத்தில் கேட்டாங்க, இதை எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த உதைஃபா இது அந்த இது நடக்கும்போது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்ராக்காக வேண்டி அங்கே போகும்போது சஹாபாக்கள்லாம் போய் முடி எடுக்க மாட்டேன்ட்டாங்க, குர்பானி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. பெருமானார் பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க, இரடா சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டேங்கிறாங்க. டக்குன் ரூமுக்குள்ளே வந்த உடனே அந்த அம்மா உம்மு சலமா இருந்தது, அந்த அம்மா சொல்லிச்சு, யார சொல்லா ஏன் வந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க, நீங்க போய் மொட்டை அடிச்சு ஆடை அறுத்துருங்க வேலை முடிஞ்சிச்சு அப்படி நின்ன பெருமானாருக்கு டக்குன்னு கரெக்டா சொல்லிட்டாலும் நேரம் போனாங்க, சரண் மொட்டை அடிச்சுட்டு ஆடை அறுத்த உடனே எந்த சஹாபியும் எந்த பேச்சும் பேசல, சொல்லிக்கிட்டே இருந்ததை கேட்காத ஆளுக ஹே பெருமானாரே மொட்டை அடிச்சிட்டாங்க விறுவிறுன்னு போய் மொட்டை அடிச்சுட்டு ஆடை அறுத்தாச்சு. இது எல்லாரும் எல்லா இடத்துலையும்
இப்ப இதை வச்சு பெருமானார் ரசூலுல்லாஹ் வாழ்க்கை முழுக்க எங்கெல்லாம் தேவையோ உம்மு சல்மாவை வாடனா கூப்பிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் அந்த கருத்து கரைக்கிட்ட தூக்கியாத விளக்குதா இல்லையா? சில பேர் அன்னைக்கு ஒரு நண்பர் சொன்னாரு, நான் ஊருக்கெல்லாம் எல்லாருக்கும் ஐடியா கொடுக்குறேங்க, எனக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு யாருமே இல்லைங்கன்னு. அப்படித்தான் எல்லாருக்கும் ஐடியா கொடுக்க முடியும், அவருக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அவரால் யோசிக்க முடியாது முடியாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த யோசனைக்கு பிரதிபலன் அதனுடைய முடிவு அது சின்ன பிள்ளைகிட்டேந்து வரலாம், பெரியாள்கள்ட்டே இருந்து வரலாம், பொண்டாட்டிகிட்டே இருந்து வரலாம், தம்பி யாருகிட்டே இருந்து வந்தாலும் அக்செப்ட் பண்ற மனநிலை. இப்ப அது இல்ல, நான் சொல்றதை செய்ய, நான் தானே முடிவு எடுக்கிற அதிகாரத்தில் உள்ளவன், அதை செய்ய. அப்படி இல்லை, அதைத்தான் பெருமானார் செஞ்சு காட்டினாங்க. என்ன, நான் ஒரு நபி, நீ என் மனைவியா இருந்து எப்படிப்பா சொன்ன கேட்கல. சின்ன சஹாபி சொன்னாலும் அந்த இடத்துல அந்த பொருள் அந்த அந்த நேரத்துக்கு அந்த அந்த முடிவு கரெக்டா இருந்துச்சுன்னா அப்படியே தூக்கி அதை செயல்படுத்தக்கூடிய அந்த தன்மையை தான் பெருமானார் காட்டினாங்க. ஏன்னா மத்த எந்த இடத்துலயுமே வந்து உம்மு சல்மாவை கூப்பிட்டு நீ எப்படிமா செய்யறன்னு கேட்டதில்லை. ஆனா அந்த இடத்த வரலாறு மறக்காம பதிவு செஞ்சு வச்சிருக்கு, அதான் செய்தி. அப்ப இந்த இடத்துல ஒருவர் தன்னுடைய மனைவியின் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்தார் என்று சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும்? நான் ஏற்கனவே சொன்னேன், இன்றைக்குரிய சைக்காலஜிக்கல் இஷ்யூல ஒரு ஒரு கணவன் என்ன வேண்டாலும் செய்யறான், அந்த பொண்டாட்டி அதை பார்த்து அவனுடைய மன அழுத்தத்துல நீ அப்படி இருப்ப இப்படி இருப்ப, நீ பேசினா தப்பு, உட்கார்ந்தா தப்பு, எந்திரிச்சா தப்பு, அந்த அம்மாவும் பாவம் பாவம் அப்படியே உட்கார்ந்து வாழ்க்கை முழுக்க அப்படி கெடுக்கிறதானா? இஸ்லாம் அதற்கு வழி சொல்லுகிறது இல்ல. இந்த செய்தி நேர ஜட்ஜிட்ட போகணும். ஒரு ஆண் இப்ப அந்த சாதுபுன உபாதா என்ன செய்தோம், சாதுபுன உபாதா என்ன செஞ்சாரு, உன்னே சொன்னாரு, வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அவர் சொல்றாரு, இன்னில அலமு அன்னஹா ஹக்கும், பெருமானார் பேசி இந்த சஹாபாக்கள்னா அதுக்கு பதில் சொன்னோன்னு பார்த்ததா அப்படி கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவர் சொல்றாரு, யார சொல்லா, நான் வஹிய குறை சொல்ல. அவர் சொல்றாரு, இதா அல்லா இறக்குனான்னு கேட்ட உடனே நான் ஏதோ வஹி வந்ததோ உங்களுக்கு வந்ததை நான் துச்சமா மதிச்சு பேசுறேன், அல்லா இப்படி இறக்கிட்டான் அப்படி இல்ல, நான் வஹிய மதிக்கிறேன், அல்லாவினுடைய வார்த்தை சத்தியம்தான், அது அல்லாட்டேந்து வந்ததுங்கிறதுல எந்த விதமான எனக்கு கிஞ்சிற்றும் சத்திய மீது அந்த சத்தியத்தின் மீது கொஞ்சமும் நான் நம்பிக்கை இழந்து விடவில்லை. வலாக்கின், அவர் சொல்றார், வலாக்கின் நான் ஆச்சரியப்பட்டேன், என்ன ஆச்சரியப்பட்டேன், அல்ல வஜத்து லக அன் கது தஃபஹதஹ ரஜுலுன் லம் யகுன்லி அன் உஹீஜஹு வலா அன் உஹர்ரிகல, என்னுடைய மனைவியினுடைய படுக்கையறையை இன்னொரு ஆண் பகிர்ந்திருக்க நான் அங்கே போறேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய மனைவியை இன்னொருவனோடு பெட்ல பார்த்துட்டு நான் கொஞ்சமும் இது இல்லாம நேர போய் நாலு சாட்சி வேணும்ல, இல்லைன்னா என்ன அடிப்பாங்க, நான் நாலு சாட்சி இல்லாம போனேன்னா எனக்கு உத உழுவோம், அதனால நேர ஊட்ட விட்டுட்டு போய் நாலு பேரை தேடிட்டு வரதுக்குள்ள அவன் அவன் வேலையை முடிச்சுட்டு போயிருவானே ரசூலுல்லான்னு கேட்டார். அந்த ரியாலிட்டி யாரை சொல்ல, நீங்க சொல்றது சத்தியம், அந்த விஷயத்துல எனக்கு மாறுபாடே கிடையாது, ஆனா இத நான் எப்படி அணுகுவது அப்படிங்கறது எனக்கு புரியலையே அப்படிங்கிறது. வல்லாஹி இன்னி லா ஆதி பிஹிம் ஹத்தா நகஸ ஹத்தா யக்தி ஹஜதா, அவருடைய தேவையை அவர் முடித்து விட்டு போய்விடுவாரே, இதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்டார். கேட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆகுது, அங்க ஒரு நபித்தோழர் வர்றார், அதுக்கு இடையிலே இன்னொரு தோழர் சாத் பின் முஆத், இந்த பேர்லாம் நம்ம கேட்ட பேர், அந்த சாத் பின் முஆதும் அவங்க எல்லாம் தீட்சண்யமானவர்கள், பெருமானாருக்காக வேண்டி தேர்ந்தெடுக்கப்பட்ட சோழர்கள், அதெல்லாம் எப்படி இருந்திருக்கும். அல்லாஹ் சொல்றான், நான் அப்படி தேர்ந்து முத்து முத்தா எடுத்து எடுத்து வச்சேன், அபூபக்கர் ஒரு முத்து, சும்மா போற போக்கில் வந்த ரூகுகள் கிடையாது, பெருமானாரோடு இருந்த அத்தனை ரூகுகளும் அத்தனை சஹாபாக்களும் அல்லாஹுவால், தே ஆர் சோசன் பை அல்லாஹ். அதனால சாத் பின் முஆத் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் தன்னுடைய மனைவியோடு இன்னொருவரை பார்க்கிறார், இதுக்கு நாலு சாட்சியை போய் அவர் தேடுவாரா அல்லது அவன் கழுத்தை வெட்டுவாரா? அரபு நாட்டில் நம்ம எப்போதும் வாள்களோட திரியிற ஆளுக, வாழை எடுத்தா அவன் வாழ்க்கையை முடிச்சிருவோம், இது ரொம்ப சிம்பிளான மேட்ரு, இதை விட்டு போட்டு நான் போய் நாலு சாட்சியை தேடிட்டு வந்து அங்க நிரூபிச்சு அவனுக்கு அடி, இதெல்லாம் எப்படி? அப்ப நமக்கு இதுதானே பொடுக்குன்னு தோணும், அவரை மன்னிக்காம வெட்டிடுறதுன,
ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இடத்துல பெருமானார் எப்படி நடந்துகிறாங்க? இதுல நமக்கு கிடைக்கிற பெரிய செய்தியே என்ன அப்படின்னு சொன்னா, இத ஜும்மாக்கள்ல பேச முடியாது. அதான் பெரிய நம்ம இமாம் சாஹிப் இதை எடுத்தர்னா 20 நிமிஷத்துல 4 வாரத்தை கூட இதுல போவாத. இப்ப அங்க படம் பிடிச்சு காமிக்கிறாங்க, ஒரு லேப்டாப் வச்சு ஒரு சீரியல் ஓட விடுறது மாதிரி அங்க நடக்கிறத அப்படியே கிதாபுகள்ல எழுதுறாங்க, ஹதீஸுகள்ல தொகுக்கப்படுது. இந்த சஹாபி இப்படி கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தஸ்ஜீ பண்றாங்க. என்னையா மாத்தி மாத்தி அல்லாவினுடைய வைக்கு இப்படிலாம் பேசுறீங்க, ஏ நீங்க எல்லாம் யாரியா அப்படிலாம் கேட்கல. அவங்களை எப்படி வந்து இன்ஜெக்ட், அந்த பெருமானார் நடந்து கொண்ட விதம் அவங்க சொன்ன வார்த்தை கால அத்தஜபூன மின் கீரதி ஸஅத் முஆத். இந்த நம்முடைய நபித்தோழர் ஸஅத் இந்த ரோஷப்படுறார, தன் மனைவி எப்படி அடுத்தவனோட என்ன நடக்கும் யாரும் சொல்ல கழுத்த வெட்டிடும் அப்படின்னு கேட்கிறார்ல, இவருடைய இந்த ரோஷத்தை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க சஹாபாக்கள். கேட்டது ரோஷ விஷயத்துல நான் ஸஅத் இப்னு முஆதை விட மிக கடுமையானவன், ரோஷ விஷயத்துல அவரை விட எனக்கு கூடுதல் ரோஷம் உண்டு. வல்லாஹு அகையரு மின்னி, நீங்க என்ன உங்களை படைச்சவன் இருக்கானே அவன் படுற ரோஷத்துக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் படுற ரோஷமும் ஒண்ணு இல்ல ராஜா. நம்ம ரோசப்பட்டுக்கிறோமே, நம்மளை படைச்சவன் எப்படி ரோசப்படுவான்? சிறுக்கு வைக்கிற விஷயத்துல அல்லாஹ் சொல்லும் போதாதானே சொல்றான், ஒருவன் தன்னுடைய மனைவியோடு இன்னொருவனை படுக்கையை பகிர்ந்து கொள்ள, அதே மாதிரி நான் கோபப்படுறேங்க அல்லாஹ், என் கோபம் அதே போன்று. அந்த மனுஷனுக்கு எவ்வளவு கீரத்து இருக்கும் அந்த நேரத்துல, அவன் யாராக இருந்தாலும் சரி, அவன் ஒரு சோப்பு வாங்கிதான், ஒரு டீ கடையில வேலை செய்யணும் இருந்தாலும் கீரத் அவனுடைய ரோஷம் நிகழ்த்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு நீண்ட வரலாறு. அதுக்கப்புறம் தான் இந்த ஆயத்து இறங்குது. ஒரு சஹாபி வந்து அதுக்கப்புறம் பேசுறாங்க, அந்த டைலாக் ஒரு அருமையான டைலாக். 7:30 ஆயிடுச்சு, இன்ஷால்லா அடுத்த வாரங்கள்ல இதனுடைய தொடர். பார்க்கிறவரை எதை கேட்கிறோமோ அதை புரிந்து கொள்ளுகிற, அதன்படி அதன்படி நடைபோடுகிற நல்ல மக்களில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் உலகத்திலே உள்ள இஸ்லாமிய மக்களையும் ஆக்கி தருவானாக. இது போன்ற மஜ்லிஸ்கள் எங்கெல்லாம் நடக்கிறதோ அல்லாஹ் அந்த மஜ்லிஸ்களை குறிப்பாக இந்தியாவில் இன்னும் உலகத்தில் பாதுகாத்து இந்த அல்லாஹினுடைய வார்த்தைகளை கேட்க கேட்க இதில் உள்ள இந்த லத்தர், இதில் உள்ள டேஸ்ட், இந்த குர்ஆனுடைய ஆழம், இதன் மீது ஒரு காதல் ஏற்பட்டு அந்த குர்ஆனுடைய அந்த வாழ்க்கை அப்படியே முழுமையாக நம் உங்களிடத்தில் என்னிடத்தில் உலகத்திலே வாழுகிற அனைத்து இஸ்லாமிய ஆண் பெண்களிடத்திலும் வந்து இந்த குர்ஆன் உலகத்தில் நம்மை வாழ வைப்பதற்கும் நம்முடைய கபருடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய மறுமையினுடைய வாழ்க்கைக்கும் இது காரணமாவதற்கல்லாம் பேர் அவனுடைய தனிப்பெரும் கிருபையால் உதவி புரிவானாக. வாசிரு ரஹ்மானான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
Audio was downloaded from TamilIslamicMedia.com.